الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஒரு தெளிவுக்காக அழைக்கப்பட்டார். அந்த தெளிவு என்னவென்றால், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, மூன்று முறை சலாம் சொல்லியும் முகத்தை பார்த்துட்டு சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்தார். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி முகத்தை பார்த்து சலாம் அலைக்கும் என்று சலாம் சொல்ல, அவர் அந்த முகத்தை பார்த்துட்டு கூட சலாத்துக்கு பதில் சொல்லாதது சத்தம் மாறிவிட்டதா அல்லது அவர்கள் என்னோடு ஏதும் வைராக்கியம் கோபம் வைத்திருக்கிறார்களா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சஅத் ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விடயமாக உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் முறையீடு செய்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ் மீதானையா, நீங்கள் எனக்கு சலாம் சொல்லவில்லை. அவர்கள் அதற்கு, அல்லாஹ்வினாலேயாக நான் உங்களுக்கு சலாம் சொன்னேன். இருவரும் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு உஸ்மானுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது, நான் என்னுடைய சத்தியத்தை முடிக்கிறேன், நான் உங்களிடத்திலும் அல்லாஹ்விடத்திலும் மன்னிப்பு கேட்கிறேன், நீங்கள் சலாம் சொன்னது உண்மைதான். நீங்க சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் என் உள்ளத்துல வந்த ஒரு கவலை, அந்த கவலை வரும்பொழுது என் கண்கள் எல்லாம் அப்படி மங்கி விடுகிறது, உள்ளமெல்லாம் அப்படி ஒரு கவலையில வாழ்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம போகுது. அதனாலதான் நான் அப்படி நடந்து கொண்டேன் என்று அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது கேட்டார்கள், உங்களுக்கு என்ன கவலை? ஒரு நாள் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான ஒரு விக்கிரை துவாவை சொல்லி தரட்டுமா? நவியவர்கள் மிக விருப்பமான துவாவை விக்கிரை சொல்லித்தர நாடும் பொழுது யாருதான் அதை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள்? அப்படி ஒரு உரையாடல் இருக்கும் பொழுது தான் ஒரு இடையில ஒருவர் வந்து போனார். அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தாரு. அந்த நபியிடத்தில் கேட்க வேண்டிய அந்த விடயம் அப்படி துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. இந்த வாழ்நாள்ல எனக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு கவலை. இந்நேரத்துல கொஞ்சம் நிறுத்தி நாங்க நீங்க யோசிப்பா கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு உஸ்மான் என்று சொல்லும் பொழுது ரபியல்லாஹு எவ்வளவு உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறாங்க. நபி அவர்களுடைய ரெண்டு மகள்மாரையும் ஒன்றின் பின் ஒன்றாக ஒருவர் மரணித்த பிறகு மற்றவரை திருமணம் செய்தவர்கள் ருக்கையா ரபியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தாங்க. மக்கால ஹிஜ்ரத் செஞ்சாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு குடும்பத்தோட ஹிஜ்ரத் செஞ்ச பெருமை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சார்கிறது. அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனார்கள். அந்த காட்சி நபி அவர்கள் ஒரு ஒரு புறம் சந்தோஷம், மறுபுறம் கவலையில அப்படியே கண் மறை மறைக்கும் பார்த்து கொண்டிருந்தார். என்னுடைய மகனும் என்னுடைய மருமகனும் என்னை விட்டு அல்லாவுக்காக தீனுக்காக பெறுகிறார்களே என்ற அந்த கவலை நபியுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு குடும்பத்தோட ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ஏத குடும்பத்துக்கு கிடைச்சது என்றத நபி அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. முடிச்சு அவர்கள் ஒப்பாத்தாரதுக்கு பிறகு உம்முக்குல் சுமை முடித்தார்கள். எனக்கு 40 பெண்கள், இந்த ரிவாயத்து பலகீனமாக இருந்தாலும் எனக்கு 40 பெண்கள் இருந்தால் ஒன்றின் பின் ஒன்றாக நான் திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு ஆயத்தமான தகுதியான ஒருவர் தான் உஸ்மான் என்று சொன்னார்கள். அலா அஸ்தஹீமின் ரஜுலின் தஸ்தஹீமின் மலாஇகா, மலக்குமார்களும் வெட்கப்படும் மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். மலக்குமார்களும் வெட்கப்படும் ஒரு மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா? இது ஒரு தனி தலைப்பு. அது சஹாபாக்களின் நாலு கலீஃபாக்கள். எங்களுடைய இப்பொழுது என்னிடத்துல ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அது சுன்னத்துல் ஜமாத்தும் ஷியாவும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். ஷியா என்றால் என்ன? சுன்னத்துல் ஜமாத் என்றால் என்ன? சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய இந்த அசலை பேணி பாதுகாப்பது, சஹாபாக்கள் மீது அன்பை கொண்டுவருவது, சஹாபாக்களை மதிப்பது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து நடப்பது. நபியவர்களுடைய ஹதீஸ் கலையை பார்த்தீங்கன்னு சொன்னா 6 கிரந்தங்கள், சஹீஹ் புகாரி முஸ்லிம் அபுதாவூத் திருமிசி நசாயி இப்னு மாஜா, இந்த 6 கிரந்தங்கள் மாத்திரம் சுமார் 28,800 ஹதீஸ்களை கொண்டு சேர்த்திருக்கிறது. 28,800 ஹதீஸ்களை கொண்டு சேர்த்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் உண்டு. பாகிஸ்தான்ல கராச்சியில முஃப்தி தக்கி உஸ்மானி அவர்களுடைய அந்த ஜாமியா தாருல் உலூம் என்ற அந்த மதரசாவில் ஒரு டிவிஷன் ஒன்று இருக்குது. அதுல நம்பரிங் ஆஃப் ஹதீஸ் நடந்து கொண்டிருக்குது. குரானுடைய ஆயத்துல இந்த சூறால இந்த ஆயத்துன்னு சொன்னா உடனே நாங்க ரிஃபர் பண்ண முடியும். ஆனா ஹதீஸ் அப்படி பாக்குறது கஷ்டமானது. 10 வருஷமாக 2.5 லட்சம் ஹதீஸ்களை நம்பரிங் பண்ணிருக்கிறாங்க. புகாரியுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின் நியாத்னு சொன்னா அதுக்கு நம்பர் 1 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இண்டெக்ஸ் வேர்ல்ட் வைட் இண்டெக்ஸ் ஆக இருக்கும். நிறையவர்களுடைய ஹதீஸ் அதை டார்கெட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துல அது முடியும். அது 4 லட்சம் ஹதீஸ்களுக்கு நம்பரிடப்படும். கனிவான சகோதரர்களை தெரியாதுனே, சமீபத்தில் நான் சில உலமாக்கள் எல்லாம் போன வாரங்களில் போயிருந்த பொழுது அந்த அந்த பெருவைசை பார்த்தோம். அதுல 10-15 உலமாக்கள் வேலை செய்கிறார்கள். 10 வருஷமாக வேலை நடந்திருக்கிறது. 10 வருஷ முயற்சியின் மூலமாக இதுவரைக்கும் 2 லட்சம் ஹதீஸ்களுக்கு நம்பர் பண்ணிருக்கிறார்கள். அது ஒரு பாரிய முயற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இமாம் புகாரி அவர்களுக்கு 6 லட்சம் ஹதீஸ் பாடம் என்று சொன்னா, இமாம் அபுதாவுதுக்கு 5 லட்சம் ஹதீஸ் பாடம் என்று சொன்னா, யஹ்யா இப்னு மஅயினுக்கு 10 லட்சம் ஹதீஸ் பாடம் என்று சொன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. அவர்கள் ஹதீஸ் கலையை பாடமாக்கும் அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தீனுக்கும் தீனுள்ளவர்களுக்கும் கொடுத்த ஒரு சிறப்பு அம்சமாகதான். உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்களுடைய சஹாபாக்களுடைய மகத்துவம் எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த நாம், உலகத்தில் வாழக்கூடிய நாம், ஜமியத்துல் உலமாவின் கூட சிசிசி கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் கவுன்சில் என்று ஒன்றை உண்டாக்கி அதுல வரக்கூடிய ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல ஒரு இலங்கையில ஒரு பெரிய ஒரு மகாநாடு நடத்த நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதை சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான எந்த அமைப்பு எந்த இயக்கம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஒன்று பெற்றிருக்கணும், வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. இதுக்கு முன்பும் நாம் இங்கு 2 வருடத்துக்கு முன்பு அதை பிரிண்ட் பண்ணி இங்கு மாஷால்லா நல்ல பேப்பர்ஸ்ல பிரிண்ட் பண்ணி அதை நாங்கள் இங்கு மக்களுக்கு விநியோகிச்சோம். அந்த அந்த யூனிட்டி டிக்ளரேஷன் என்பதை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதத்தின் வாயிலும் ஒவ்வொரு இமாமுடைய ஹுத்பாவிலும் ஒவ்வொருடைய பழக்கத்திலும் பிராக்டிக்கலாக வர வேண்டும் என்பதை நாம் ஆசைப்படுகிறோம். அந்த ஒரு நோக்கை முன்னோக்கி அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த படைப்பை விளங்கிக் கொள்வதற்கு என்னுடைய சம்மான் கோட்டையுடைய ஜும்மா தொடர் கிட்டத்தட்ட 9 ஜும்மாக்கள் நான் நடத்திருக்கிறேன். அபுபக்கர் ரதியல்லானவர்கள், உமர் ரதியல்லானவர்கள், உஸ்மான் ரதியல்லானவர்கள், இப்பொழுது நான் அலி ரதியல்லானவர்களை ஆரம்பித்திருக்கிறேன். ரெட் மஸ்க் என்ற வெப்சைட்டில் இதை நீங்கள் படிக்கலாம். ரெட் மஸ்க், ரெட் மஸ்ஜித் என்ற தலைப்பில் இந்த குத்பாக்கள் வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அபுபக்கர் ரதியல்லானவர்கள், உமர் ரதியல்லானவர்கள், உஸ்மான் ரதியல்லானவர்கள், அலி ரதியல்லானவர்கள், இந்த 4 கலீஃபாக்களுடைய முக்கியத்துவம். ஆக நான் என்னுடைய தலைப்பை வச்சு நகர்ந்து விடுவேன். நான் சொல்ல விரும்பியது ஹலரத் உஸ்மான் ரதியல்லானவர்களுடைய ஒரு ஹதீஸை ஒரு பரக்கத்துக்காக சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்கு வரலாம் என்றுதான் நான் இதை ஆரம்பித்தேன். ஹலரத் உஸ்மான் ரதியல்லானவர்கள் மிக சிறப்பு பாக்கியங்கள் பெற்றவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு கொடுத்திருந்தார். அவர்களுடைய அவர்களுடைய வயது சுமார் 80 வயதை அவர்கள் அடைந்தார்கள். ஆட்சி அவர்களுக்கு 12 வருடத்துடைய அந்த ஆட்சி அவர்களுக்கு கிடைத்தது. குர்ஆனை ஒன்று சேர்த்த அந்த பாக்கியம் அவர்களுக்கு இருக்கிறது. குர்ஆனுடைய பிரதிகளை தயாரித்த அந்த சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு பெரிய மனிதர் சலாம் சொன்னதுக்கு பிறகு பதில் கொடுக்கலையே என்பதே உமர் ரதியல்லானவர்களுக்கும் சாது ரதியல்லானவர்களுக்கும் கவலை ஏற்படுத்தியது. அதனாலதான் அவர்களை அழைத்து பேசிய பொழுது அவர்கள் அதுக்கு சொன்னார்கள், இந்த உள்ளத்துல உள்ள கவலை கவலை என்பது அது நான் ஒரு கேள்வி நபியவர்களே கேட்டார்கள். உங்களுக்கு ஒரு சிறந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் மிக அங்கீகாரம் பெற்ற ஒரு துவாவை சொல்லி தரட்டுமா என்று கேட்ட பொழுது நான் இடையில அதை சொல்றதுக்கு முன்பு இடையில ஒரு பதவி, ஒரு ஆராபி, ஒரு காட்டரபி வந்து குறுக்கிட்டு வேறொரு கேள்வியை கேட்டதுனால அந்த துவா விடுபட்டு போச்சு என்பதுதான் அவர்களுக்கு உள்ள கவலை. நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த அமலுக்காக எடுக்கிறதாக இருந்தா இந்த ஒரு சம்பவம் போல எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கைக்கு எடுத்து நடக்கிறதுக்கு. இவ்வளவு பெரிய சிறப்புகள் உள்ள மனிதர், இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற மனிதர், அவர்களுடைய அந்த வஃபாத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, சமீபத்தில் நாம் துருக்கிக்கு போயிருந்த பொழுது துருக்கில அவர்களுடைய அந்த குர்ஆன் பிரதிகள் அங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குவைத்திலும் அவர்களுடைய அந்த பிரதிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கனவில் கண்ட சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களோடு நீங்க இஃப்தார் செய்யலாம். அந்த அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். நோன்பு நோற்றிருக்கும் நிலையில்தான் குர்ஆனை கூறி ஓதிக்கொண்டிருந்த ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாக்குதல் நடத்தினார்கள். தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த எதிரிகள் வந்து தாக்குதல் நடத்த வந்த நேரத்தில் அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்னன்னா, என்னால என்னுடைய ஆட்சியில இந்த மதீனா முன்னவரால யாருடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது. எங்களுடைய அந்த ஜமாத், சஹாபாக்களுடைய ஜமாத், நாங்க எங்கள்கிட்ட இருந்த எஹ்ராமுடைய புடவையை போல அந்த துணிகளால நாங்க கட்டிருந்தாலும் அந்த எதிரிகளை விரட்டி இருக்கலாம். ஆனால் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் எடுத்த நிலைப்பாடே, நான் எந்த காரணத்தை கொண்டும் என்னால இந்த ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடாது என்ற அந்த நிகழ்வு, அந்த திடமான உறுதியான அவர்களுடைய முடிவும் அதை யாராலும் மாற்ற முடியாமல் இருந்தது. ஹசன் ஹுசேன் அலி ரதியல்லாஹு போன்றவர்களும் வந்து அனுமதி கேட்டார்கள், நீங்க ஒரு சைக்கிளை செய்தா நாம எதையும் செய்யலாம். சுபஹானல்லாஹ். கனிமான சகோதரர்களே, இந்த தலைப்போடு இணைக்கப்படுகிறது இந்த நிகழ்வு. அது என்னது, ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களோட பாருங்க முரண்பட்டு உங்களோட ஆட்சியை இப்படி சின்ன பின்னப்படுத்தி உங்களுக்கு எதிராக இப்படி சூழ்ச்சி செய்து ஒரு சாரார் வெளியே வந்து இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் பள்ளியில தொழுவிக்கிறாங்க, நாங்க அவர்களோட சேர்ந்து தொழட்டா என்று கேட்ட நேரம் சுபஹானல்லாஹ், என்ன உள்ளம் அவர்களுடையது. சொன்னாங்க, அஹ்ஸனு மா அஹ்ஸன நாஸ் வஜ்தலிபு இஸாஅதஹும், அவர்களுடைய நல்லதுல நீங்க சேர்ந்துக்கோங்க, அவர்களுடைய தீயதுல தவிர்த்துக்கோங்க. தொழுகை நடத்துறாங்க, தொழுகை நல்லது, சேர்ந்துக்கோங்க. சண்டை பிடிக்கிறது பொருளாகிறது, தவிர்த்துக்கோங்க. அதிலிருந்து ஒதுங்கி நடங்க என்ற ஒரு பாடத்தை உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொடுக்க, ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு எதிராக வந்தவர்கள் தாக்குதல் நடத்த, ஹதரத் உஸ்மானுடைய ரத்தம் அப்படி பள்ளியிலிருந்து வெளியே வர அவர்கள் அங்கு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு நன்மாராய் முற்கூட்டியே சொன்னார், உஸ்மான் உங்களுக்கு ஒரு போர்வை அணிவிக்கப்படும், அந்த போர்வையை களையுமாறு சொல்லுவார்கள், ஒரு நாளும் நீங்கள் களையக்கூடாது, நீங்க என்னை சந்திக்க வரைக்கும். நீங்க என்ன சந்திப்பீங்க? அந்த கனவுல அபுபக்கர் அவர்கள் கண்டு சொல்கிறார்கள், நீங்க நோன்பு குடிச்சிருக்கிறீங்க, எங்களோட வந்து இஃப்தார் செய்வோம்னு சொன்னார்கள். அன்று அவர்களுடைய ஷஹாதத்தை ஏற்பட்டது. நபியவர்களுடைய காலத்திலேயே ஹஜ்ரத் உஸ்மானை பற்றி உள்ள எல்லா சிறப்புகளையும் சொல்லியிருக்கும் பொழுது, இவ்வளோ சிறப்புகளை உள்ளடக்கிய அந்த மனிதர், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற மனிதர், இதற்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்ன அந்த உஸ்மானுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் விடுபட்டது, கவலையாக இருக்குதுண்டா. நாங்க நீங்க எத்தனையோ விட்டுட்டு இருக்கிறோமே, எவ்வளவு கவலைப்பட கஷ்டம். நாங்க கடமைப்பட்டிருக்கோம், வாழ்க்கையில எதையுமே லேசாக எடுத்துவிடக்கூடாது. எதையும் ஒரு குறிக்கோளோட அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் இந்த கவலை, எனக்கு அப்படி ஒரு கவலை வந்த நேரம் எனக்கு சலாத்துக்கு பதில் சொல்ல ஏதாவது ஒரு நிலைமை யோசிக்கப்படும் என்ற உள்ளத்தில் அப்படி வந்து விடுகிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட உணர்வு நசீபாக்குறாங்க. சாதர ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, கவலை வேண்டாம் உஸ்மான், நானும் உங்களோட தான் அன்றைக்கு இருந்தேன். நபி அவர்கள் அந்த விஷயத்தை சொன்ன பொழுது அந்த இடையில அந்த காற்றளவை வந்து குறுக்கிட்டா அந்த பதில் நபி அவர்கள் சொல்லிக் கொள்ள முடியவில்லை. நான் நபியை பின்தொடர்ந்தேன், நபி அவர்களை பின்தொடர்ந்து சென்று யார சொல்லலாம், நீங்க சொன்னீங்களே ஒரு துவா உண்டு சொல்லித் தருவதாக, அதை சொல்லுங்களே யார சொல்லலாம் என்று நான் வீட்டு வரைக்கும் சென்று நபியிட்டு கேட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே ஓதியதுவா, இல்லா 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 அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாஹிலீன், இல்லா 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 அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாஹிலீன். அதிகமானவர்களுக்கு பாடம் இருக்கும், எல்லோருக்குமே பாடம் இருக்கும், அமல் செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கும். இன்றிலிருந்து வாழ்க்கையில் ஒரு வைராக்கியத்தை எடுப்போம். எந்த சந்தர்ப்பத்திலும் ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல துவாவுடன் ஆரம்பித்தால், இந்த மூணு நாள் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று ஆசைப்படக்கூடிய நான், இதை கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு வந்திருக்கக்கூடிய நீங்கள், எங்கள் இருவருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் இந்த ஹதீஸ். இதை கொண்டு நாம் ஆரம்பிப்போம். எப்பொழுதும் மனித வாழ்க்கையில் மனிதன் ஒரு ஒழுங்காக சீராக ஒன்றை செய்யாத பட்சத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது தன்னை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு, அல்லாவிடத்தில் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு இதை நாம் ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் என்ன பிரச்சனை, என்ன சோதனை வந்தாலும், என்ன ஆபத்து வந்தாலும், அந்த ஆபத்தான நேரத்தில் அல்லாவிடத்தில் கேட்கும் துவா. பிரயாணங்கள்ல சிரமம் வரும் பொழுது ஹதரத் ஜுபேர் ஜாபிர் இப்னு ஜுபேர் இப்னு முத்தம் போதையிலானவர்கள் நபியிடத்தில் சொன்னார்கள், யாரும் சொல்லலாம், என் வாழ்க்கையில் எனக்கு பிரயாணம் செய்யும் பொழுது சரியான கஷ்டம் ஏற்படுது, எனக்கு எது சரி ஒரு முறையான ஒண்ணு சொல்லித்தாங்க யாரும் சொல்லலாம்னு கேட்ட பொழுது நபி அவர்கள் லேசான ஒரு மருந்து சொல்லிக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், ஜுபேர் நீங்க அஞ்சு சூறாக்கள சஃபர் ஆரம்பிச்ச உடனே ஓதிக்கோங்க, பிரயாணத்துல ஓதிக்கோங்க, கொள்ளை அழிவல் காப்பிரூல இருந்து இறுதி வரைக்கும் தம்பத்தி அதாவை தவிர, கொள்ளை அழிவல் காப்பிரூல் இராஜா ரசூலுல்லா குல்லுல்லாஹ் குல் ரப்பில் ஃபலக் குல் ரப்பில் நாஸ், இறுதியாக بسم الله الرحمن الرحيم. இந்த அஞ்சு சூராக்களோட ஆறாவது بسم الله ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட செய்யும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய காரியத்தை வெற்றியாக்கி தருவார், பிரயாணத்தை லேசாக்கி தருவார். குர்ஆன் மீது உள்ள ஒரு நம்பிக்கை வர வேண்டும். நாம் இன்று பேச விரும்புவது எப்படி எங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறையாக, ஒரு சீரான, ஒரு ஒழுக்கமான, ஒரு கட்டுப்பாடான, ஒரு நெருப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக எப்படி ஆக்கிக்கொள்ள. மனித வாழ்க்கையில் இஸ்லாம் இதற்கு என்னென்ன வழிகாட்டல்களை தந்திருக்கிறது என்பது ஒரு தலைப்பு. கரியமான சகோதரர்களே, அதை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய இல்லற வாழ்க்கையிலையும் எப்படி வெற்றி அடைய முடியும் என்பது எங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. கரியமான சகோதரர்களை பெரியார்களே, ரசூல் அல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த தீன்ல எல்லாத்திலையுமே ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு ஆர்கனைஸ்ட் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் உண்டு. அந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் எங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடோம்னு சொன்னா நிச்சயமாக அது வெற்றியாக அமையும். உதாரணமாக எடுத்துக்கோங்க, ஒரு தொழுகு. தொழுகுதான் எங்களுடைய அந்த அடிப்படையான அந்த ஸ்ட்ரக்சர். தொழுகை எடுத்துக்கொண்டீங்கன்னா அஞ்சு நேர தொழுகைய இஷ்டமான நேரத்தில் தொழுகிறது அது தொழுகை அல்ல. அதுக்காக வகுக்கப்பட்ட நேரத்தில் தொழுகிறதான் தொழுகை. இன்ன ஸலாத்த கான அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. தொழுக அதுக்குரிய நேரம். ஒருவருக்கு சரியான தக்வா, அவர் என்ன செய்யறாரு, மூணு மணிக்கு எழும்பி சுபகுடைய தொழுகையை தொழுகிறாரு. நான் அல்லாவோட மிச்ச நெருங்க போறேன், நான் ரெண்டரை காசு இல்ல, நான் இருபது ரெக்கார்ட் தொழுகிறேன். இது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை இந்த காலத்தை கொண்டு கொண்டு வராது. ஒரு மனிதன் தொழுகைய ஒரு அடிப்படையாக பார்க்கும் பொழுது தொழுகையில் ஒரு ஆர்கனைஸ் சிஸ்டம் ஒன்றை நமக்கு தகவல். தொழுகைக்கு பாருங்க, அசான் குறிப்பிட்ட நேரத்தில் அசான் சொல்லப்படுகிறது. தஹஜ்ஜுதுக்கு அசான், ஃபஜ்ருக்கு அசான், உலகம் எல்லாம் ஒரே அந்த சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்தில் இந்த மாற்றமும் கிடையாது, வார்த்தைகள்ல இந்த மாற்றமும் கிடையாது, எந்த மொழிபெயர்ப்பும் இல்லை. அதே வார்த்தைகள் தான் அசானுடைய அந்த மூணு நிமிஷம் அல்லது இரண்டாம் முப்பது நிமிஷத்துல இந்த அசானுடைய அழைப்பும் அதுக்குரிய நேரம். தஜ்ஜாலுடைய வருகை, தஜ்ஜாலுடைய வருகை வரும் என்று நபியவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். தொழுகையில கூட தொழுக முடிந்தவுடனே அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் அஸாபி ஜஹன்னம், அவுதுபிக்க மின் அஸாபி அல்கபர், அவுதுபிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், அவுதுபிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். இது அத்தஹியாத்துல கடைசிலையும் ஓதலாம், இது தொழுகைக்கு பிறகும் ஓதலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இதுவரை காலமும் நபியவர்களுடைய காலம் வரைக்கும் இந்த தஜ்ஜாலுடைய வருகை எச்சரிக்கை. உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபித்னா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. நியூக்ளியர், இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பன்ஸ், இன்னைக்கு ஆர்டிகல்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய எதுவுமே அதோட ஒப்பிட்டு பார்க்க கூட அது பயங்கரமானது. ஜென்னத்துக்கும் நாடும் சொன்ன அவனுடைய சொர்க்கம் நரகமாக, அவனுடைய நரகம் சொர்க்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட பயங்கரத்தை அவன் உலகத்தில் ஏற்படுத்துவான். ஒருவர் எடுத்து ரெண்டாக சுழந்து அப்படி ஆடறது வைக்கிற மாதிரி வச்சுட்டு நடுவில் நடப்பான். நான் தான் ரப் என்று வாதிடுவான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சித்னாவை நபியவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தை குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமமாக இருக்கும் என்று சொன்னார். ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமமாக இருக்கும் என்று சொன்னா, இன்று உதிக்கும் சூரியன் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான், 360 நாளைக்கு பிறகுதான் மறையும். இந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்துகிறேன். அந்த நேரத்திலும் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், அப்படியான நேரத்தில் எங்களை தொழுகையை நாங்கள் என்ன செய்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதையும் நீங்க நாள் கணக்கிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நீங்க தொழுது கொள்ளணும். 24 மணி நேரம் என்பதை எடுத்து அதில் அஞ்சஞ்சு நேர தொழுகையாக நீங்க வகுத்து அந்த நேரத்திலையும் உங்களுக்கு தூக்க வேணும்னா கொஞ்சம் கர்ட்டனை போட்டுட்டு நீங்க இருட்டாகி கொண்டு தூக்கிக்கொள்ள வேண்டியதுதான். அது வெளிச்சமாகத்தான் இருக்கும், ஆனால் அதையும் நீங்க ஆர்கனைஸ்டாக செய்து கொள்ளணும் என்பதை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வழிகாட்டப்பட்டிருக்கு. எங்களுடைய தீனுடைய அனைத்து அம்சங்களும் இந்த சிறப்பம்சத்தை பெற்றிருக்கு. ஜமாத்துடைய தொழுகை ஜமாத் என்பது மிக அடிப்படையாக உண்டு. ஜமாத்துடைய தொழுகை ஜமாத்தோட தொழுகிறது, தனிமையில தொழுகத்தை விட கூட்டாக தொழுகிறது. இது மிக சிறப்பை ஷாவலியுல்லா முஹத்திஸ் தஹலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹுஜ்ஜத்துல்லாஹுல் பாலிகா என்ற கிரந்தத்தில் அவர்கள் இதை விவரிக்கிறார்கள். ஜமாத்தோட தனியை தொழுவதை விட கூட்டாக தொழுகிறது, வேற்றுமை இல்லாம ஒரு அகல சிஸ்டம், நெருப்படுத்தப்பட்ட ஒழுங்கான ஒரு சீரான ஒரு 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 கட்டுப்பாடோட ஒரு மனிதனுடைய ஒரு இந்த இவாதத்து இந்த வணக்கம் இடம்பெற வேண்டும். சஃபுடைய நேராக இருக்கிறது எவ்வளவு வேண்டுதலாக ஹதீஸ்கள்ல இது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சஃப நீங்க முன்பின் ஆக்கிறது இருக்குதே, இது உள்ளத்துல பிளவை கொண்டு வரும் சொன்னாங்க. சாபாக்கள் வாளை நேராக்குறது போல, வாளை நேராக்குறது போல சப்பை நேராக்கிக் கொள்வார்கள். நேரம் கொடுக்கப்படும் சுபான தேலானவர்கள் ஒவ்வொரு சப்பையும் மிக சிறப்பாக அழகாக அணிவகுத்து நிற்குமாறு சாப்பாட்டு சப்பன் என்று அல்லாஹ் அந்த போர்க்களத்திலும் தொழுகையிலையும் அணிவகுத்து இருக்கக்கூடியவர்கள் மீது சத்தியமாக நல்லா கலந்து சொல்கிறார். இப்படி அழகாக இஸ்லாம் இதை நெறிப்படுத்திருக்க இந்த ஒழுக்கத்தை நமக்கு வழிகாட்டிருக்கிறது. ஒரு இமாமுக்கு எப்படி நாம் வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஒரு சிஸ்டமாக ஒரு அழகாக முறையாக காட்டி தந்திருக்கு. ஹதீஸ்ல வருகிற சகோதரர்களே, யார் இமாமுக்கு முந்துவார்களோ அவர்களுடைய தலைகள் கழுத தலைகளாக மாறும். ஹதீஸுக்கு ரெண்டு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, உண்மையிலேயே அவர்களுடைய தலை கழுதையாக மாறும், அல்லது அவர்களுடைய புத்தி மடத்தனமாக மாறும். கழுதை போல என்று சொல்லுவோம், இமாமுக்கு முந்தி போகக்கூடாது. இமாம் போனதுக்கு பிறகுதான் போக வேண்டும். இது எங்களோட மார்க்கம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், உண்டு வெல் ஆர்கனைஸ்ட் சிஸ்டம். தொழுகையில அந்த ஜமாத் நடந்து கொள்ளுது, இமாமை பின்பற்றக்கூடிய நாங்கள் அந்த இமாமுக்கு எப்படி வழிபடணும் என்று சொன்னால், இமாமுக்கு முந்தி ஒருவர் ஒரு பாடம் நடத்துவாங்க, ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க. அந்த ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது ஏராளமான மாணவர்கள், ஆனா அந்த உஸ்தாத் பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாத் எப்பயுமே திரைக்கு பின்னால்தான் அந்த பாடத்தை நடத்துவார். மாணவர்கள் ஒரு நாள் கேட்டாங்கன்னா, உங்களோட முகத்தை கொஞ்சம் பார்க்கணுமே சொன்னாங்க. அதை நீங்க செய்யாத இருந்தால் நல்லா மிச்சம் வலியுறுத்த காரணத்தினால திரை அச்சப்படுத்திட்டு முகத்தை காட்டினான், முகமும் கழுது முகமாக இருந்தது. ஏன் இந்த சோதனை என்று கேட்டா, நான் இந்த ஹதீச டெஸ்ட் பண்றதுக்காக, ஹதீச டெஸ்ட் பண்றதுக்காக. ஒரு நாளும் அல்லாஹ் ரசூலுடைய கலாமோட அதை டெஸ்ட் பண்ண போகக்கூடாது. தேன் குடிச்சேன் யார சொல்லலாம், வயிற்று வலி வயிற்றோட்டம் ஆகி கொண்டிருக்குது, ஆனா வயிற்றோட்டம் நிக்கல. நபி அவங்க சொன்னாங்க, திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்க. மூன்று முறை கொடுக்கப்பட்டது. சொன்னாங்க, யார சொல்லலாம், இன்னும் நிக்கலையே. சதகல்லா கதவு பத்ல ஹீக், அல்லா உண்மையை சொன்னான், உன்னுடைய சகோதரன் வயிறு போய் சொல்கிறது, நம்பிக்கையோட குடித்தால் சுகம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. அதே இன்றைய வைத்தியர்களுடைய கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னா, சில மறந்து இருக்குது அதை உடனே நிப்பாட்டும், சில கை மறந்துகள் இருக்குது உள்ள கழிவெல்லாம் வெளியாக்கிட்டு தான் அது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும். இந்த தேனை குடிக்கும் பொழுது அந்த அந்த உள்ள உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அந்த சுகத்தை அதை ஏற்படுத்திக்கிறது. மனிதனுடைய கனிவான சகோதரர்களை பிரியாக்களே, இந்த இடத்துல இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட சோதனை என்னது, தான் நபியுடைய ஹதீஸ இப்படியும் நடக்குமா, மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சா அவங்களோட ரெக்கை நான் முறிச்சு போடுவேன் என்று ஒருவர் சொன்ன பொழுதே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சஹி முஸ்லிமுடைய மிக பிரபலமான எழுத்தாளர் விரிவுரையாளர் இமாம் நவவி என்று சொன்னார். ஷாஃபி மதஹபின் மிக தேர்ச்சி பெற்ற ரியாது சாலிஹீன் பாருங்க, திருமணம் இல்லாமல் தன்னுடைய 40-45 வயது வாழ்ந்த இமாம் நௌரி அவர்கள் இந்த விஷயம் உள்ளானவாங்க. என்னால் வரக்கூடிய சகோதரத்திற்கு உங்களுடைய வருகையை அல்லாஹ் கபூல் செய்வாராம். எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாராம். கனிவான சகோதரர்களை பெரியாக்களே, அவர்கள் இமாம் நௌரி அவர்கள் சொல்கிறார்கள், புஸ்தானுல் ஆரிஃபீன் என்ற கிரந்தத்தில் அந்த பரிகாசம் பண்ணியவன் நான் ரெக்கையை வீழ்த்து போடுவேன் என்று சொன்னவருடைய கால் சொத்தி ஆகிவிட்டது. என்னுடைய உஸ்தாத் இருந்தார்கள், அவர்கள் யூசுப் லுபியான்வி என்ற பெயர் பெற்றவர்கள். அவங்க ஒரு பத்துவா எழுதியிருக்கிறாங்க. ஒரு நாள் மனைவி கோபத்தில் கணவனை பார்த்து, உன் தாடி வந்து தும்புக்கட்டையை போல இருக்குது என்று கோபத்தில் பரிகாசமாக கேலியாகவும் கோபமாகவும் சொன்ன பொழுது அவர்கள்ட்ட, ஏன் மனைவி இப்படியான ஒரு வார்த்தை முன்னாள், அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மனைவி முறுத்ததாகிவிட்டார், உன்னுடைய திருமணம் பாத்திலாகிவிட்டது. வார்த்தைகள் உபயோகிக்கும் பொழுது மிக நிதானமாக யோசித்து எடுத்த எடுப்புக்கு வார்த்தைகள் பேசுவதை அதை மனிதனை ஆபத்தில் கொண்டு போய் சிக்க வைத்துள்ளது. வார்த்தைகள் அலர்ந்து யோசித்து பேச வேண்டும். இதால் வரக்கூடிய லாப நஷ்டம் என்ன? எடுத்த எடுப்புக்கு வார்த்தைகளை உபயோகித்ததற்கே அதை பின் விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைக்கிறார். மகனே என்று சொன்ன பொழுது மகன் தொழுகையில் இருக்கிறார். மகனுக்கு உம்மி சலாத்தி, தொழுகையா தாயா என்ற ஒரு தங்கடம் இருக்கு. தாய் மதிக்கிறது மார்க்கம் மிக வலியுறுத்துகிறது. லாத்தகுல்லகமா உஃப், தாய் தந்தையர்களுக்கு என்ற இந்த ஹார்ஷான வேர்ட்ஸ கூட யூஸ் பண்ணக்கூடாது என்று இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் தொழுகையில் இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு சதாத்தி தொழுகை முடிச்சுட்டு தாய் கிட்ட போகும்னா தாய்க்கு அவ்வளவு நேரம் கூட பொறுக்க முடியல. தாய் என்ன சொன்னா தெரியுமா, இவனை விபச்சார குற்றத்துக்கு ஆளாக்குவாயாக. இதெல்லாம் முடிவதென்று யோசிக்காம அந்த சென்ஸை யூஸ் பண்ணாம ஒரு வார்த்தையை உபயோகிச்சுட்டா அதோட பின் விளைவும் பயங்கரமானது. இது சஹீஹ் புகாரியுடைய கிதாபு ஸலாம் தொழுகையுடைய பாடத்திலையும், கிதாபுல் மவாலிம் ஆபரேஷன் அநியாயங்களுடைய பாடத்திலையும் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சொல்லிட்டு மறுதனம் அந்த அந்த தாய் போயிட்டா, மகன் தொழுது முடிஞ்சு பார்த்தா தாய் காணல, தாய் கோபத்தில் போயிட்டான். கொஞ்ச நாள் போகல, இவருடைய அந்த வணக்கம் செய்யும் இடத்துக்கு வெளிய ஒரு பெண் வந்து பிள்ளையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். மக்கள்கிட்ட உப்பாறு வச்சு அழுகிறா, பாத்தீங்கன்னா இவருக்கு பிறந்த புள்ள உள்ளுக்கு எப்படி பெரிய சூஃபிய போல வணங்கி கொண்டிருக்கிறாரு. மக்களுக்கு வந்துச்சு கோபம். ஷைத்தான் சில நேரத்துல இப்படிதான் பித்னாக்கள் உண்டாக்குறது. எப்பயுமே ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்துல அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கும். அது ரெண்டையும் விசாரிச்ச பிறகுதான் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். ஒரு சைட எடுத்துட்டு தீர்மானம் எடுத்தா அது தெளிவாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் இங்கு வெளியே இப்படியான ஒரு சூழல், மக்கள் எல்லாரும் வந்த வரத்துக்கு எல்லாரும் வந்து உள்ளுக்கு பூந்து அடிச்சு அவரை பிடிச்சி இழுத்து பாதை நெடுக்கணும், அவரை இழுத்து கொண்டு போய் கோர்ஸ்ல ஒப்படைச்சார்கள். கோர்ஸ்ல ஒப்படைச்சா அவருக்கு எந்த சாட்சியும் இல்லை, அவரும் அப்பால் பண்ணுங்க. அவருக்கு அல்லாஹ் ஒருவருடைய நம்பிக்கை தான் இருந்தது. அவர் அந்த புள்ளத பக்கத்தில் போய் புள்ளத வயிற்று கைய வைத்தார். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச வைத்தது போல இந்த குழந்தை அல்லாஹ் பேச வைத்தார். அந்த குழந்தை சொன்னது, இவரில் என்னுடைய தகப்பன் அதோ அந்த தோட்டத்தில் உள்ளவர். ஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அந்த குழந்தை பேசியது போல அல்லாஹு தஆலா அந்த நெருப்புல போடப்படும் பொழுது தாய் தாயும் அந்த மகனும் நெருப்பில் போடப்படக்கூடிய நேரத்தில் தாய் அந்த மகனை பார்த்து, மகனே உன்னை தூக்கி போடுறாங்களே நெருப்புல என்று அந்த தாய் பதறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த சூரத்தில் அல்லாஹ் தஆலா வஷ்ஷம்ஸு வதுஹாஹா அந்த சூராவில் அல்லாஹ் தஆலா பயன் செய்கிறார். கண்ணியமான உஹ்தூதுடைய சம்பவம் குர்ஆன்ல என்று பயன் செய்யப்படுகிறது. அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா பயன் செய்கிறார். ஆக இந்த ஜுரைஜ் உடைய தாய் உபயோகித்த வார்த்தை இவ்வளவு பயங்கரமான ஒரு முடிவை ஏற்படுத்தியது. ஆனா அந்த மனிதரும் சாலிஹான குற்றவாளி அல்ல. மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்னாங்க, நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம். அநியாயம் செய்யும் போது யோசிக்கணும், செஞ்சதுக்கு பிறகு யோசிக்கிறதை விட செய்யறதுக்கு முத யோசிக்கணும். சொன்னாங்க, நப்னி இலக்க வைத்தம் மின் தஹபின், உங்களுக்கு தங்கத்தார நாங்கள் மாளிகை கட்டிதான், நீ அங்க போய் பாதி செய்ய. அவர் தான் எனக்குள்ள தங்க எல்லாம் வாடா, என்ன மண் குடிசை எனக்கு போடுவாப்பா, என்ன விட்டுருங்க என்று சொன்னாங்க. நீங்க பல படிப்பு இருக்கிறது ஒன்று ப்ரையாரிட்டி என்ன, நான் அடுத்து பேச போறது பிளானிங், இப்படி பேசுறது ஆர்கனைஸ்ட் ஆக ஒவ்வொரு காரியமும் செய்யப்பட வேண்டும். அதுக்கு மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது தொழுக வெல் ஆர்கனைஸ்ட். தொழுகையில ஒவ்வொன்றையும் எடுத்தீங்க சொன்னா அதுல சஃபா நிலவுக்கிறது, இமாம பின்பற்றுவது, அதான் சொல்வது, நேரத்துக்கு சொல்வது, இஷ்டப்படி எதையுமே எப்படி செய்யலாம் என்றது அல்ல எங்களுடைய மார்க்கம். மார்க்கம் எல்லாம் ஒழுங்காக முறையாக நெறிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் அதனுடைய ஒரு நிதாம் அல்லாஹால ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று தந்திருக்கிறான். அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணினா வாலிபர்கள் எதிர்கால தலைவர்களாக மாறுவார்கள், தாய்மார்கள் குடும்பத்தை மிக அழகாக வழிநடத்துவார்கள். இந்த இந்த ஒழுங்குமுறை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அது ஜமாத்தாக இருக்கலாம், அதை இமாமத்தாக இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம். சொல்லுங்க, இமாமுக்கு உந்தி போறது, அதுல வரக்கூடிய ஆபத்து, அதை செஸ்ட் பண்ண போனதுக்காக வந்த பின் விளைவும். கனிமான சகோதரர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அடிப்படையில தான் எங்களுடைய இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களோட மார்க்கம் பாருங்க. ரெண்டு பேர் நீங்க இருந்தாலும் அல் இஸ் நான் ஜமாத்தும், ரெண்டு பேர் இருந்தாலும் ஜமாத்தாக ரெண்டு பேர் தான் இருக்கணும். ஒரு ஊர்ல நாட்டில் ரெண்டு பேர் இருந்தாலும் என்ன செய்ய ஜமாத்தா. 1960 எல்லாம் லண்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அங்கு எதிர்பார்க்க முடியாத எப்படி இருந்தது. அலிகர் யூனிவர்சிட்டியில ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்து டாக்டர் சலாவுல்லா என்று பேர் பெற்ற மனிதர் அவர் பிரான்சுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரம் ஷேக் யூசுப் கான் அலி ரஹ்மத்துல்லா அவர்களிடத்தில் போய் ஆலோசனை செய்தார். அவர்கள் சொன்னார்கள், நீங்க எங்க என்ன இருந்தாலும் ரெண்டு விஷயம் செய்யுங்க. தொழுகையில கவனமாக இருங்க, முஸ்லிம்களை சந்திங்க, முஸ்லிம்களை சந்திங்க. தொழுக எங்கிருந்தா சில வாலிபர்கள் ரஷ்யாவுக்கு போனார்கள். அங்கு ஃபுட்பாலுடைய அந்த கலை இருந்தது. கிரவுண்ட்ஸ்ல தொழக்கூடியவர்கள் அந்த தொழ நேரம் வரக்குள் அங்கு தொழுதார்கள். சயீத் அன்வர் அவர் சமீபத்தில் வந்து அவருடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு முதல் மௌலானா சாத் அவர்களிடத்துல ஆலோசனை கேட்டார். நான் கிரிக்கெட்டை விட போகிறேன். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்க கிரிக்கெட் டீம்ல இருந்து கொண்டே உங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்கிறீங்க. கிரிக்கெட் டீம்ல இருந்து கொண்டே நீங்க இஸ்லாத்தை பாதுகாக்கிற காரணத்தினால அங்கு உள்ளவர்களுக்கும் உங்களுக்கு இஸ்லாத்தை கொடுப்பதற்கு அது காரணமாக அமையும். உன்னை வச்சுட்டு ஓடுறதல்ல, அதுக்கு எப்படி நாம் இஸ்லாத்தை கொண்டு வருவது. எந்த யூனிவர்சிட்டி எந்த இடத்துல ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறோம், அந்த இடத்துல இருந்து கொண்டு எப்படி நாம் அதை ஒரு இஸ்லாமிய பயன்படுத்துவது. இந்த சிந்தனை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வர வேண்டும். நாம் எப்படி ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருவரை அமீராக்கிக் கொள்ளுங்க, மூணு பேர் இருந்தாலும் அமீராக்குங்க. அமீர் ஒன்று இல்லைண்டா ஷைத்தான் மூணாவதாக வந்து வழிபடுங்க. இஸ்லாம் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமாக இதை நான் மிக விவரிச்சு கொண்டு போனா இதுல முக்கியமான தலைப்புகளை சொல்லிக் கொண்டு போகிறேன். ஒரு ஆர்கனைஸ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வருவதற்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. தொழுகையில இருந்து ஆரம்பிக்கிறது, இமாமத்துல வழிகாட்டுகிறது, சஃபுகள்ல நமக்கு வழிகாட்டுகிறது, ஜமாத் தொழுகை நமக்கு வழிகாட்டுகிறது, அதே நேரத்துல ஒரு அமீராக இருந்து அந்த அமீருக்கு வழிபடுவது. அமீராக இருந்த ஒருவர் எல்லாரையும் பார்த்து சொன்னார், நெருப்புல குதிங்க. நெருப்புல குதிக்க சொல்றீங்க? நெருப்புல நெருப்புல நாங்க குதிக்க மாட்டோம், குதிங்க, நாங்க குதிக்க மாட்டோம் என்று அமீருக்கு வழிபட இல்லை, நெருப்புல குதிக்க இல்லை. நபியவர்களுக்கு வந்து முறையீடு செய்தான், யார சொல்லலாம், இவர் எப்படி சொன்னார் நாங்க வழிபட இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தாஅத்தில் மக்லூக்கின் ஃபி மாஸியத்தில் காலி, இறைவனுக்கு மாறு செய்யும் விடயத்துல அமீருக்கு நீங்க வழிபடக்கூடாது. இறைவனுக்கு மாறு செய்யும், அதே நேரம் இறைவனுக்கு வழிபடும் விஷயத்துல அமீருக்கு கட்டாயம் வழிபட்டுதான் வேண்டும். எந்த அளவுக்கு வழிபடணும், ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை நான் இப்ப சொல்லி காட்டினேன். தொழுக சிறப்பானது, வழிபடுங்க, பாவம் தவறானது தவிர்த்து கொள்ளுங்க, நெருப்புல குதிக்கிறது தவறானது தவிர்த்து கொள்ளுங்க. அவர் எதுக்கு சொன்னார், சோதனைக்கு சொன்னாரோ பரிகாசத்துக்கு சொன்னாரா எதுக்கு சொன்னார் என்று தெரியாது. ஆனால் இப்படி ஒன்று செய்தார், அமீருக்கு வழிபடுவது என்பது சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்களும் போயிருக்கிறார்கள், அவர்களும் அதில் இருக்கிறார்கள். சாதரதையிலானவர்களுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, அவர்கள் தயமும் செஞ்சுட்டு தொல்விக்கிறார்கள். நெருப்பு பத்த வச்சு குளிர் காயக்கூடிய இடத்துல நெருப்பன அணைச்சு போடுங்க என்று அமீர் உத்தரவிட்டார். என்ன அமீர், கூதல்ல நடக்கிறோம், நெருப்பு நாங்க பத்த வச்சிருக்கிறோம், நீங்க எங்களுக்கு நெருப்பு அணைக்க சொன்னா? அமீர் சொல்றாரு கட்டுப்படுங்க, எல்லாரும் நெருப்பு அணைச்சிட்டாங்க. அமீர் தொழுவிக்கிறாரு, எல்லாரும் சைலண்டாக இருந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம திரும்பி வந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து யாரும் சொல்லலாம், இந்த ரெண்டு வேலையும் செய்தார், கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்பிளேஷன் எடுத்தாங்க. அவர் சொன்னார், பாருங்க, நாங்க நெருப்பை மூட்டி கொண்டிருந்தா எங்களோட எனிமீஸுக்கு எங்களை கவுண்டிங் பண்றது லேஸ் ஆகிடும். நெருப்பை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, இத்தனை பேர் தான் நாங்க இருக்கிறோம் வந்து. அதனாலதான் நான் அந்த இடத்துல நெருப்பை நாளைக்கு சொன்னேன். இரண்டாவது, அமீர் தான் தொழுவிக்கணும், எனக்கு நான் குளிச்சிருந்திருந்தா எனக்கு பெரிய நோய் உண்டாக இருக்கும், எனக்கு அந்த குளிர்ல குளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை, அதனாலதான் நான் தயவு செஞ்சு சொல்லுறேன். கனிவான சகோதரர்களை பெரியார்களே, அமீருக்கு வழிபடுவது என்பது எங்களுடைய மார்க்கத்திற்கு முக்கியமான ஒரு உசூலாக இருக்கிறது. மிக என்னுடைய உள்ளத்தை போய் தொற்ற அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய சஹீல் புகாரியுடைய ஜகாத்துடைய பாடத்தில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அபூதர் ரிஃபாரி அவர்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தது. அவர்களுடைய மாற்று கருத்தை நான் ஒரு சந்தர்ப்பத்தில் மிக விவரமாக இந்த மஸ்ஜிதில் நான் விவரிச்சிருக்கிறேன். நான் இப்ப அந்த சப்ஜெக்டை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அது என்னது, அவர்கள் பணம் என்று சொன்ன அந்த சோசியலிசவாதிகளுடைய கருத்தை போல பணம் எல்லாமே தர்மம் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டின் கீழே வாழ்ந்தார்கள் அபூதர் ரிஃபாரி அவர்கள். அபூதர் ரிஃபார் ரழியல்லாஹுவர்கள் எல்லாம் தர்மம் செய்யணும், எதுவுமே நான் கொடுக்கிறது போலதான் என்ற சர்வன்ட்டும் கொடுக்கணும், நான் இருக்கிறது போலதான் அவரும் இருக்கணும் என்ற அந்த அடிப்படை கொள்கையில் உள்ளவர்கள். ஹதரத் அபூதர் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஃபத்வா கொடுக்க வரக்கொல அவர்கள் மக்களை கூட்டி கூட்டி இப்படி ஃபத்வா கொடுப்பார்கள். அது என்ன, நீங்க 2.5% இல்ல கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இது மக்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது. 2.5% தானே ஜகாத் கொடுக்கணும், எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறோம்னா அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. இப்ப அவர்கள் அது சொல்றதுக்கு காரணம், அவர்கள் ஒரு நாள் ஒரு சஹாபிய ஏசி விட்டார்கள், கருப்பியின் மகனை ஏசிட்டாங்க. அது நபி அவங்க கேள்விப்பட்டவங்க, நபி அவங்க சொன்னாங்க, அப்போதர் உங்களுக்கு இந்த உண்மை வந்து ஜாகிலியத்துடைய பழக்கம் இருக்குது, இன்னைக்கு ஜாகிலியா நீங்க இப்படியான வார்த்தை பாதிக்கலுமா? ரசூலுல்லாஹி அவர்கள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார். அன்றைக்கு சொன்னாங்க, நீங்க சாப்பிடுறத உங்களோட சர்வன்ட்டுக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறது அவருக்கு கொடுங்க. அண்டையிலிருந்து அவர்கள் கடைபிடித்து வந்தது இதுதான். சரியத்தில் இந்த இடத்துல வரங்கிக்கோங்க, இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அவர்களுக்கு உள்ள இல்னஸுக்கு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டது. ஒருவர் சொல்றாரு, யாரோ சொல்றாரு, என்ன உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்குது. அப்படி அவங்க சொன்னாங்க, எத்தியுடைய தலையில கையை வைங்க. அது அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட். நாங்களும் இன்னைக்கு ஒரு எத்தீமை கண்டு தலையில கையை வச்சா, கல்ல கையை வைக்கிறது மட்டுமல்ல, எங்களால் முடிவான உதவிகளையும் செய்து அவரை சந்தோஷப்படுத்தினா, அல்லாஹ் எங்களோட உள்ளத்தையும் விலகுப்படுத்துவான், எங்களோட ஆகலத்தையும் அல்லாஹ் சிறப்புப்படுத்துவார்கள். சிலருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இது விவரமாக போயிடும். நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புவது என்னது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அமைதிகள். அவர்கள் இதை அடிப்படையாக வச்சு மக்கால ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு பத்வா கொடுக்கிறது, எல்லாத்தையும் கொடுங்க. மக்காக்கு அந்த காலத்தை போல இன்றைக்கு மீடியாவா என்ன இருந்துச்சு, மக்கால இருந்து இன்ஃபர்மேஷன் போனா உலகம் எல்லாம் போய் சேர்ந்துடும், எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் உண்டாகும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணினாங்க, நான் ஒரு அமீராக இருக்கிறேன், நீங்க ஒரு சஹாபிதான் சந்தேகம் இல்லை, ஆனா நீங்க இப்படி ஃபத்வா கொடுக்கிறது இது கன்ஃபியூஷனையும் பிரச்சனையும் உண்டாகும். யாருமே இந்த கருத்துல இல்ல, நாங்க யாருமே எல்லா சஹாபாக்களும் ஒரு கருத்துல இருக்கிறோம், ரெண்டு வீதம் மட்டும்தான் ஜக்கா, நீங்க எல்லாத்தையும் தூக்கி கொடுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். நீங்க இண்டிவிஜுவலாக இதை பிராக்டிஸ் பண்ண முடியும், ஆனா பப்ளிக்கு இந்த ஃபத்வா கொடுத்தா கன்ஃபியூஷன் ஏற்படும். அதனால ஏன் ரிக்வெஸ்ட், பிளீஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் ஒதுங்கி வாழ்ந்தா நல்லா இருக்கும் சொன்னாங்க. சிலர் சேர்ந்து வாழ அவங்களால டாலரேட் பண்ண கஷ்டம், எப்பையும் கன்ஃபியூஷன் ஏற்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவங்க ஒன்று மௌனமாக இருக்கணும், ஒன்று அவர்கள் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம வாழ தெரியும். அபூதர்கள் பார்வையில் அவர்களுடைய வாழ்க்கை மிக முன்மாதிரியானது. அபூதர்கள் பார் அவர்கள் உடனே அந்த பேச்சை கேட்டுட்டு அவர்கள் அமீருக்கு வழிபட்டு ரபல்லா என்ற இடத்துல போய் அவர்கள் தனிய வாழ்ந்தார்கள். அவர் மனைவியும் மட்டும் சக்கராத்துடைய நேரம் மனைவிக்கு சொன்னார்கள், அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் சக்கராத்துடைய நேரத்தில், என் ரூஹ் பிரிய போகுதுமா, என் ஜனாத அடக்கிறதுக்கு யாரு சரி வரணும், கொஞ்சம் வெளியே ஆம்புலன்ஸ் இருந்துச்சா, மொபைல் போன் இருந்துச்சா, யார் இருக்கிறா, யாரு வருவாங்க, நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், கொஞ்சம் போயிட்டு பாருங்க யாரு இருந்தா கூட்டிட்டு வந்து என் கஃபன் ஜனாசாக்கு மதிப்பாங்க. அந்த பெண்மணி போய் வெளியே நிற்கிறா, ஒரு சஹாபாக்கள் ஆறு பேர் கொண்டு ஜமாத்து நல்லால கடந்து போகிறது சொன்னாங்க, என் கணவன் வஃபாத் ஆகிட்டாரு, அந்த ஜனாசாவை இந்த கண்டிஷன் அவர் போட்டிருக்கிறார், இதன் பிரகாரம் நீங்க அவருடைய ஜனாசா விஷயங்களை செய்ய. தெளிவான சகோதரர்களுக்கு யார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னா, அமீருக்கு வழிபடுறது, அவர் நீக்கிரமாக இருந்தாலும் அவர் கருப்பராக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு வழிபட பழகுங்க என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த ஆர்கனைசேஷன், எங்களுடைய ஆர்கனைஸ்டு லைஃப், இதுக்காக முக்கியமானதான். கணவன் மனைவி குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஆக முக்கியமான அடுத்த கட்டம் தொழுக இமாமத் அமீர் என்றது போல ஷூரா மஷூரா. ஷாவிர்புல் அம் உங்களோட காரியங்களை மஷூரா, இஸ்திஹாரா மஷூரா, மஷூரா செய்வது. இதையும் நான் ஒரு சந்தர்ப்பத்தில் விவரமாக பேசியிருக்கிறேன். ஜிஹாத் போர்களத்தில் பதில்ல ரசூலுல்லாஹி செல்லும் எப்படி மஷூரா செய்தார், நபியவர்களுடைய இல்லற வாழ்க்கையில நபியவர்கள் மஷூரா செய்யணும். உள்ளத்தை மிகவும் தொடக்கூடிய ஒரு சம்பவம் தான் மேலான சகோதரர்கள் ஞாபகம் இருக்கட்டும், நபியவர்களுடைய வாழ்க்கையில நபிக்கு ஏற்பட்ட பல கவலைகள். அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும், ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்கால நபி அவர்கள் கிட்ட வந்து, நபி அவர்கள் அப்படியே சஜிதால ஒட்டக குடல் முதுகுல அப்படியே சஜிதா இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களை அப்புறம் கஷ்டப்பட்டு அப்புறப்படுத்திட்டு ஒட்டக குடலை கொண்டாந்து மேல போட்டிருந்தா எப்படி இருக்கும். நபி அவர்கள் துடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களால தடுத்து அப்புறப்படுத்தினா கொண்டு போடுவார்கள் பகைவர்கள். அதனால முன்ன பேச்சு மகள் ஃபாத்திமா வந்து பாருங்க நபிக்கு இப்படி நடக்குதுன்னு, அதை அப்புறப்படுத்திட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் ஃபாத்திமா அழகாதீங்க, ஒரு காலம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அல்லாஹ் நகரத்தையோ கிராமத்தையோ கூடாரத்தையோ கட்டிடத்தையோ அல்லாஹ் மீதம் வைக்க மாட்டான். எல்லாத்திலையும் இஸ்லாம் நுழைய போகிறது. அந்த நேரம் அதற்கு சாத்தியமாகுது. அல்லாஹ் அந்த காட்சி பார்க்கூட கடவுளுக்கும் அந்த தகப்பனுக்கும் மகளுக்கும் எப்படி ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும். அவர்களுக்கு இத போல வாழ்க்கையில ஏற்பட்ட ஆக கவலையான கட்டம் தான் அதற்கு ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் அவதூறு பேசப்பட்டது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தது என்னது? மஷ்ரூஃப். நாலு பேரை கூப்பிட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் ஏற்படக்குள்ள இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு முறை தான் அது என்னது? நீங்க மஷூரா செய்யுங்க. குர்ஆன்ல சூரத்து ஷூரா 114 சூராக்கள் ஒரு சூரா தான் ஷூரா. மஷூரா என்பது ஆக முக்கியமானது. ஆலோசனை செய்வது எந்த இடத்துல நாங்க தலைப்படுறது? மஷூரா செய்யலாம். மஷூரா செய்யற இடத்துக்கு உள்ளங்களை வெல்றதுக்கு அபிப்பிராயங்களை எடுக்கிறதுக்கு. எங்க இருக்கிறார் சல்மான் ஃபாரிஸ்? 250 வயது அவருக்கு. சவுதி அரேபியாவுடைய அதிகமானவங்க மக்கா மதீனாவை பார்த்திருப்பீங்க. மதீனாவுக்கு போனா அந்த கந்தக்குடைய அந்த அகல் தோண்டப்பட்டதையும் பார்த்திருப்பீங்க. மக்கால மதீனால கபர் தோன்றதே கஷ்டமானது. 3 கிலோமீட்டர் தூரத்தை தோன்றதுன்னா அது எவ்வளவு சிரமமானது யோசிச்சு பாருங்க. அந்த அகல் குழி தோன்றதுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் தோண்டப்பட்டது. 3 கிலோமீட்டர் தோண்டப்படக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தது. இப்படியான ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி உண்டு சவுதி அரேபியா கண்டதே இல்லை. ஆனால் இது ஈரானுடைய ஒரு சிஸ்டம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. அதை எடுத்து மக்கள் அந்த அந்த சிஸ்டத்தை ரசூலுல்லாஹி செல்லும் இம்ப்ளிமெண்ட் சகாபாக்களுக்கு பங்கெடுத்து கொடுத்தாங்க. 10 பேர் சேர்ந்து தோண்டுங்க. கஷ்டப்பட்டு 3 கிலோமீட்டர் தூரத்தை தோண்டினாங்க. அவர் யுத்தத்தில் வந்து குதிரையில பாயிறது சிரமமாகிறோம். அங்கதான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் நன்மாராய் கொடுக்கிறார். கல்ல உடைக்கும் பொழுது ரோம் பார்சிகம் சன்னா யமன் இவைகளை அல்லாஹ் காண்பிட்டார். அவர்கள் ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். மஷூரா எந்த இடம் எந்த பூமி எந்த அதே போல குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. நான் எப்படி இதை சேர்த்துக் கொள்றது என்றதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்யறதுக்கு 4 பேர் தெரிவு செய்தாங்க. உஸாமா, அலி, பரீரா, ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹும். பரீரா ரழியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டு வேலைக்காரத்தின். ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவார்கள் ஒரு மனைவி. அதே நேரத்தில் அலி ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய மிக நம்பகமான மருமகன். உசாமா வளர்ப்பு மகன் ஜெயதுடைய மகன் உசாமா. இந்த 4 பேரையும் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்தாங்க. ஜிஹாதுக்கும் மஷூரா செய்தாங்க, அஸாருக்கும் மஷூரா செய்தாங்க, இல்லற வாழ்க்கைக்கு மஷூரா செய்தாங்க. ஒரு லீடர்ஷிப்புடைய ஆக முக்கியமான பகுதி தான் மஷூரா. எங்களுடைய இந்த ஆர்கனைஸ்டு லைஃப் என்றதுல கணவன் மனைவி குழந்தைகள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் மஷூரா செய்து அந்த லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய கணவன் அதுக்கு முடிவெடுக்கிறது. வாழ்க்கைய ஒரு அழகான வாழ்க்கையாக அமைக்கிறதுக்கே வழிவகுக்கும் மேலான சமூகம் மஷூரா. மிக பிரதானமான ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. பெண்களுடைய விஷயங்களை பெண்களிடத்துல கேட்டு முடிவெடுப்பதற்கு மார்க்கம் இடம் அளித்திருக்குது. ஒரு ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்தா அதை டாக்குமெண்ட் பண்றது இந்த காலத்தில் ஆக முக்கியம். ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறது, நான் எப்பயும் சொல்லுவேன், டீடு எழுதி வைக்கிறது போல பிள்ளைக்கு பால் கொடுத்ததையும் எழுதி வைங்க. மறந்துடக்கூடாது. பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு தான் பால் கொடுத்தோம்னா ஒரு கல்யாணத்துல ஒரு மையத்துல அழுகக்கூடிய நேரத்துல தாய்மார்களுக்கு உள்ள பாசத்துல அந்த பிள்ளைய அழுகையை பாத்துறதுக்கு பால் கொடுக்கிறது. பால் கொடுத்துட்டா பால் குடி சகோதர மகனாக அந்த புள்ள மாறுது. ஒரு தாய் பால் கொடுத்தால் அந்த தாய் பால் கொடுத்த உடனே அந்த தாயிடத்துல பால் குடிச்சிட்டா அந்த தாயுடைய மகனும் மகளும் இந்த பால் குடித்தவருக்கு சகோதர சகோதரியாக மாறினாங்க. திருமணம் செய்து தரமாட்டி விடுகிறது. அவையிலே ஒரு முக்கியமான விஷயம் ரசூலுல்லாஹி அவர்களுடைய காலத்துல திருமணம் ஒன்று நடந்தது மக்கால. திருமணம் முடிஞ்சு கணவன் எப்பயுமே திருமணம் முடிச்சுட்டா மனைவியுடைய நெற்றியை பிடிச்சு துவா ஓதுவா, அதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதோ ஒரு பயங்கரமான ஒரு சோதனை வந்தது போல அங்கே ஒரு பெண்மணி வந்து சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேருமே இந்த பாலை குடிச்சிருக்கிறீங்க. இந்த சஹாபியின் ரத்தம் தண்ணியாக இருந்துச்சு. ஓடினார் மக்கால இருந்து மதீனா, மக்கால இருந்து மதீனா ஓடி யார சொல்லலா, எனக்கு இப்படியான ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு யார சொல்லலா. 9 நாள் பிரயாணம் செஞ்சு பாருங்க, பத்துவா மார்க்கம் இருந்தா எவ்வளவு லேசாக நாங்க இன்றைக்கு இன்டர்நெட்லயும் சிம்பிளாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சீரீஸ் ஆஃப் பயாரண்டும் மாஷால்லா முஃப்தி மஃபாஸ் வந்து அழகான முறையில பல விஷயங்களையும் இங்க தொகுத்து உங்களுக்கு தந்துட்டு போயிருக்கிறார். ஒவ்வொருவரும் வந்து இங்க பல விஷயங்களை உங்களுக்கு தந்துட்டு போறாங்க. சிம்பிளாக உட்கார்ந்து இந்த விஷயங்களை பெற்றுக் கொள்றீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த சஹாபிக்கு எவ்வளவு கஷ்டம், பிரயாணம் செய்து அங்க போயிட்டு பத்துவா கேட்டா அங்க அவருக்கு நெகட்டிவான ரிப்ளை தான் கிடைக்குது. கைஃபு வக்கது கீழ் இப்படி சொல்லப்பட்டதுக்கு பிறகு நீங்க எப்படி சேர்ந்து வாழலாம், அவரை விட்டு பிரிஞ்சிருங்க. அவ இந்த ரிலேஷன்ஷிப் சொல்றது யாரு, பெண் தான் சொல்றேன். பால் குடிச்சது ஆண்களுக்கு ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம் இப்படி ஒன்று இருக்குது என்று. ஆனால் அதனுடைய விஷயங்களை உறுதிப்படுத்துறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்துப்படி 4 பெண்கள் உறுதியாக சாட்சி அளித்தா இந்த பெண்ணிடத்துல இந்த புள்ள பால் குடிச்சிருக்குது என்று அங்கு அந்த உறவு நிரூபிக்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜிக்கு போகணும், அவருக்கு யாரும் ஆண் குழந்தைகள் இல்லை, ஆனா பால் குடித்த உறவுல உள்ள ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. இது டீட்ல இவருடைய பர்த் சர்டிபிகேட்ல இல்லாட்டியும் சரியால இது அங்கீகாரம் பெறுகிறது. ஒரு தாயுடைய ஸ்தானத்துல மகரமாக போறதுக்கு இவருக்கு அனுமதி கிடைக்கிறது. பல சலுகைகளை இது மார்க்கத்துல பெற்று தருகிறது. கண்ணியமான சகோதரர்களை தெரியாமலே ஆக ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா என்பதையும் மிக அழகாக செய்திருக்கிறார்கள். ஆக இது மிக நீண்டதை, இதோட இந்த விஷயத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். அடுத்தது எங்களுடைய ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப உருவாக்கி கொள்றதுக்கு 4 விஷயங்கள் மிக அடிப்படையாக இருக்கும். அதுல முதலாக ஒரு அம்சம், 2வது 3வது 4வது என்று 4ஆக பிரித்துக் கொள்ளலாம். 1வது விஷயம் வேளாண் சகோதரர்களே, எங்களுடைய இந்த இதுல பிளானிங் மிகவும் அவசியமானது. சிஸ்டம் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்வது ஷரியத் தவக்குல் என்று வச்சிருக்குது. தவக்குலுக்கு முரணானது அல்ல. நாங்க ஒன்ன பிளான் பண்ணி செய்வது எங்கட மார்க்கம் சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொள்வீங்களா? 4 விஷயங்கள் நான் இது சம்பந்தமாக பேசிருக்கிறேன். அதுல 1வதுதான் எங்களுடைய சக்சஸ்ஃபுல் லைஃப் நாங்க அடையணும்டா. எப்படி நாங்க ஒரு ஆர்கனைஸ்ட் லைஃப் உருவாக்குவோம், தொழுகை போல, நோன்பு போல, ஜகாத் போல, ஹஜ் போல, எல்லாம் எங்களுக்கு மிக ஆர்கனைஸ்ட் சிஸ்டம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. சஃபல நிக்கிறதுல இருந்து, ஜமாத்தில் தொழுகிறதுல இருந்து, நாங்க மஷூரா செய்யறதுல இருந்து, வெல் ஆர்கனைஸ்ட். பாருங்க, எங்கேயுமே நாங்க தவறு வைக்க மாட்டோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுல மாஷால்லா இப்படிதான் எங்களோட ஆலோசனை. இவ்வளவுதான் எங்களோட பட்ஜெட், இவ்வளவுதான் எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள செலவு. மாஷால்லா எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி வகுக்க போகிறோம், நான் இப்படிதான் ஒரு வீடு வாங்க போகிறேன், இதுதான் என்னுடைய செலவாக, என்னோட வாகனம் பட்ஜெட் இவ்வளவுதான், என்னோட வீட்டு செலவு இவ்வளவுதான், என்னுடைய ரெண்ட் இவ்வளவு, என்னுடைய வருமானம் இவ்வளவு, இப்படி ஒரு பட்ஜெட் ஒன்று பண்றது, இது ஒரு பிளான் பண்றது. இஸ்லாம் அதை ஆதரிக்கிறேன். சிந்திச்சு பாருங்க, அதோட சாதிஜா அபி வக்காஸ் உடைய சக்கராக்கு நேரம் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், யாரும் சொல்லலாம், என்ன பணம் எல்லாத்தையும் நான் தர்மம் செய்ய போகிறேன். சொன்னாங்க அப்படி செய்யாதீங்க, எல்லாத்தையும் தர்மம் செய்கிறேன், எல்லாத்தையும் மசிதி கொடுக்கிறேன், மதரசா கொடுக்கிறேன், பள்ளி கொடுக்கிறேன், ஏழைகளை கொடுக்கிறேன். இல்லவா அப்படி செய்யாதீங்க, அறவாசிய கொடுக்கிறேன் வேண்டாம், 3 லண்ட கொடுக்கிறேன், அது தொழுசு கதையரும் 3 லண்ட கொடுக்கலாம், ஆனா அதிகம்தான், 4 லண்ட கொடுக்கறதுக்கு அனுமதி உண்டு. சரியத்துடைய சட்டத்திலாக முக்கியமான ஒன்றுதான் மனிதன் மௌத்தாகிறதுக்கு முன்பு வசியம் செய்கிறோம். இந்த வசியத்துல இந்த இடத்துல நல்ல விளங்கிக்கோங்க, என்ன பிள்ளைக்கு என்ன மனைவிக்கு வசியத்தை செய்யறது இல்லை, அது குர்ஆன் சொன்னது கிடைக்கும். வசியத் செய்தது வெளியில் உள்ளவங்களுக்கு. நான் வசியத்தில் வாரித்தேன், உங்களோட அனந்தரக்காரர்களுக்கு வசியத் இல்லை. வசியத் என்று சொன்னா நீங்க எழுதணும் யாருக்கு தெரியுமா? மதரசாக்கு பள்ளிக்கு என்ற சொத்துல நாலுல ஒன்று கொடுக்கப்படட்டும். மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கிடைச்சதேனும் அது குரான் சொல்லிருக்கிறேன். குரான் பஜருடைய ரெண்டும் மகரிபுடைய மூன்ற காத்தையும் சொல்ல இல்லை, நபியுடைய ஹதீஸ்ல தான் அது வந்திருக்கிறது. ஆனா மனைவிக்கு எத்தில் ஒன்று கொடுக்கணும் என்று குரான் சொல்லிருக்கிறது. சமீபத்தில் ஹஜ்ஜில் நடந்த ஒரு சம்பவம் இலங்கையில படிப்பினைக்காக இந்த இடத்துல சொல்கிறேன். கணவன் மனைவி ஹஜ்ஜுக்காக போறார்கள், ஆக்சிடென்ட் ஆகி வஃத் ஆகிறார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தில் இப்ப அவர்கள் சவுதி அரசாங்கம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இலங்கையுடைய காசு ஒவ்வொருவருக்கும் 90 லட்சம் வீதம் கொடுக்கிறது. இப்ப இவர்களுடைய இந்த சொத்தை பெறுவது யார்? கணவன் மனைவிக்கு 1 நிமிஷத்துக்கு பிறகு மௌத்தாகிறான், மனைவி கணவனுக்கு 1 நிமிஷத்துக்கு முத மௌத்தாகிறான். மனைவிக்கு கிடைக்கிறதுல 90 லட்சத்திலையும் பங்கு மௌத்தாகிற கணவனுக்கும் கிடைக்கிறது. கணவனுக்குள்ள சொத்தெல்லாம் யாருக்கு போகுதுன்னு பார்த்தா, கணவனுடைய முதல் மனைவியாக இரண்டாவது மனைவியாக இருந்த முதல் மனைவியாக இருந்த அந்த மனைவிக்கு ஒரு புள்ள இருக்குது. அந்த புள்ளைக்கு தான் இந்த சொத்தெல்லாம் போய் சேர்க்கிறது. சகோதரர்கள் பலரும் எங்களுக்கு இது வேணும் என்று வாதிடுகிறார்கள். ஷரியத் சொல்கிறது இல்ல, அந்த மனைவியுடைய பிள்ளைக்கு தான் எல்லாம் போய் சேர்கிறது. என்னுடைய மார்க்கம் அனைத்தும் மிக முறையாக ஒழுங்காக வந்தது. ரசல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த சாதின் அவிவக்காஸ் அவர்கள் சொன்னார்கள், 3 லவுண்டு உங்களுக்கு கொடுக்கலாம். என்ன சொன்னாங்க? உங்களோட குழந்தைகளை நீங்க வெத்து கையோட விட்டுட்டு போறதை விட அவர்களுக்கு எது சரி விட்டுட்டு போறது அது மிக சிறப்பானதுன்னு தவக்குள் எல்லாத்தையும் கொடுக்கிறது அல்ல. நீங்க உங்களுடைய பங்கு நீங்க மறந்துடாதீங்க என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு விஷயமும் திட்டமிடப்படணும். பிளானிங், பிளானிங் என்பது மார்க்கத்தில் மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிஜ்ரத் உடைய அந்த பயணத்தை எடுத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், நபி அவர்களுடைய அந்த ஹிஜ்ரா பயணத்துல நபி அவர்கள் திட்டமிட்ட முறை இருக்கிறேன். படிப்பினையான ஹிஜ்ரத் போகும்போது முதலாவது என்ன செஞ்சாங்க? திட்டமிடுறதுக்காக வேண்டி போனாங்க அபூபக்கர் வீட்டுக்கு. கேட்டாங்க, யாரும் இல்லை, இங்க நான் ரகசியமாக பேசணும். தாராளமாக பேசுங்க, என்ன ரெண்டு மகள்மார் இருக்கிறாங்க. தாய்மார்களுக்கு இது ஒரு படிப்பினை. ரகசியங்களை பாதுகாக்கும் தாய்மார்களாக சகோதரிகளாக இருக்க வேண்டும். அபூபக்கர் தன்னுடைய மகள்மார் மீது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை? நபியே தாராளமாக சொல்லுங்க, என்ற சின்ன மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு நாளும் ரகசியத்தை பாதுகாக்கிறோம் மாப்பாங்களை தவிர, அவர் நாளும் அதுல மாற்றம் செய்ய மாட்டான். தாராளமாக சொல்லலாம். நபி அவர் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு கட்டளைத்திருக்கிறான், நான் நாடு விட்டு வெளியேற போகிறேன், நீங்க தான் என்னோட வரப்போறீங்க. திட்டமிட்டா பாருங்க, இதுல ஆக முக்கியமான ஒரு கருத்துண்டு. ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் அந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் அப்துல்லா பின் உரைக்கித் என்ற ஒரு காஃபிரை தான் தெரிவு செய்தார். வழிகாட்டுறதுக்கு காஃபிரை தெரிவு செய்யக்கூடிய ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் எதுக்காக காஃபிரை? ஒரு பிளானிங். இது தவக்குலுக்கும் தக்குவாவுக்கும் முரணானது. எங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுறது. எதிர்காலத்தை தகாஃபுல் என்று இலங்கையில் அல்ஹம்துலில்லாஹ் உண்டாக இருக்குது. இங்க இஸ்லாமிக் பேங்கிங் உடைய சைட் வந்திருக்குது, தகாஃபுல் வந்திருக்குதா என்று தெரியாது. தகாஃபுல் என்பது ஷரியத்துக்கு முரணானது இல்ல என்பதை விவரிக்கிறதுக்கு தான் இந்த ஹதீஸ் காரணமாகும். எதிர்காலத்துல தன்னுடைய பிள்ளைக்கு சேகரித்து வைப்பது ஷரியத் வந்து தடுத்த உண்டு அல்ல என்பதை விவரிக்கிறது இந்த ஹதீஸ். எதிர்காலத்துல ஒரு லைஃப் தகாஃபுல் உண்டு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்து வைப்பது இது ஷரியத்து தடுத்த ஒரு விடயம் அல்ல. கூட்டாக இருந்து ஒவ்வொருவரும் பங்கிட்டு ஒரு உதவி செய்து ஒருவருக்கொருவர் எதிர்காலத்தில் உதவியாக இருப்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே, அந்த அடிப்படையில் தான் ஒரு பிளானிங். பிளானிங் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் அழகாக வளர்த்திருந்திருக்கு. இஸ்லாம் சிலவர்களுடைய ஹிஜ்ரத் அந்த ஹிஜ்ரத்துல போக்குற பாருங்க எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திட்டமிட்டாங்க. பாருங்க ஹிஜ்ரத்துல ஆக முக்கியமான ஒன்றுதான் நபியுடைய உயிரை பாதுகாக்க. இந்த நேரம் நபி அவர்கள் தெரிவு செய்யறாங்க ஒரு காஃபிர் அலிரதியல்லாஹு கொடுத்தாங்க வீட்டுல நீங்க படுங்க, ஆனா வெளியில வரக்கூடிய நேரத்துல தெரிவு செய்தாங்க காஃபிர். ஏன் அங்க அலிரதியல்லாஹு குழந்திருந்தா காஃபிர்கள் வந்து ஃபேஸ் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. காஃபிர்கிட்ட கையில கொடுத்துட்டாங்க ஒட்டகத்தை, அவர் ஒட்டகத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டார். அது அஸ்மா ரலியல்லாஹு அந்த இடைகள்ல பல வேலைகளை செய்து சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் அவங்க உதவியாக இருந்தாங்க. அந்த அப்துல்லா இருந்த உரைக்கு இந்த காஃபிர் சில நேரத்துல காஃபிர்களை நாங்க பயன்படுத்த வேண்டும் என்ற முறைய இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கு. உள்ளத்தால் அன்பு வைப்பதை குர்ஆன் தடுத்திருக்கிறது, ஆனா வெளிப்படையான காரியங்கள்ல காஃபிர்களை பயன்படுத்துறது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அவர்களுடைய இஜ்ரத், அந்த இஜ்ரத்துக்கு நபி அவர்கள் செய்த அந்த பிளானிங், சுப்ஹானல்லாஹ், அதுல ஒவ்வொரு கட்டமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய முறை நமக்கு மிக படிப்பினையாக அமைந்திருக்கிறது. கனியமான சகோதரர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக உதவியாக இருந்தார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களுடைய பங்களிப்பு எல்லா விஷயத்துக்கும், இஸ்லாம் தீனுக்காக ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் முதல் குடும்பமாக போன ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு உற்சாகம் கொடுத்த ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள், உயிர் கொடுத்த சுமையா ரலியல்லாஹு அவர்கள், அங்கே நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் சாப்பாடு சமைத்து அந்த சாப்பாடை கட்டி கொடுப்பதற்கு கயிறு இல்லாத காரணத்தினால இடுப்பு கயிறை அவர்கள் எடுத்து அதை ரெண்டாக பிடிச்சு சாப்பாடை கட்டி அனுப்பி வைக்கிறார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள். அதுக்காக தாத்துமிதா பெயின் என்று அவர்களுக்கு ஒரு பட்ட பெயரே வந்தது, அவர்களுக்கு ஒரு பட்டம். ஆக எங்களுடைய மார்க்கம் வெறுமனே தவக்குல், தவக்குல் ஆக முக்கியமானது. மையத்து மக்கள் அல்லாஹ் பகு ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவார்களோ அல்லாஹ் போதுமானவர். லவ் அன்னகும் தத்வக்கலூன அல்லாஹ் ஹக்க தவக்குலி தரக்கும் கமா இருக்கப்பட்ட செயல் தகுது ஹமாசம் தருகுதிபானா. நீங்க அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தீங்க என்று சொன்னா அல்லாஹ் பறவைக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கு உணவளிப்பாங்க. காலையில போகிறது, மாலையில வருகிறது, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி தருவார். ஆனா அதுக்காக நாங்க எந்த ஒரு சபையும் செய்யக்கூடாது என்பது அல்ல. நான் விழுமனே, நான் சாப்பாடு சமைக்க மாட்டேன், ஒண்ணு செய்ய மாட்டேன், நடந்து செய்ய மாட்டேன், எனக்கு யாரா நீ தான் சாப்பாடு தரணும் என்றதல்ல. நான் என்ற முயற்சி செய்வேன், யாரா நீ அதுக்குரிய பறக்கத்தையும் ஹைரையும் ஏற்படுத்தி தருவார். சபபுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் கவசம் அணிந்தார்கள், நபியவர்கள் அகல் குழியை தோண்டினார்கள், நபியவர்கள் சகாபாக்களை 50 பேரை இந்த இடத்துல நிறுத்தி வைத்தார்கள். ஏன்? இது ஒரு பிளானிங், ஒரு திட்டமிடல். இந்த இடத்துல நீங்க இருக்கணும், நகரக்கூடாது. இது ஷரியத்துல தடுக்கப்பட்டதல்ல, இது மிகமாக. ஆனா சபபாக எதை நாங்க ஏற்படுத்தினோமோ அதன் மீது பூர்த்தியான நம்பிக்கை போய்விடக் கூடாது. அங்குதான் அல்லாத உதவி இழக்கப்படுகிறது. உகதுடைய யுத்தத்தில் ஏற்படுத்த அந்த சோதனை இதுதான் நமக்கு படிப்படையாக தருகிறது. கண்ணியமா சகோதரர்களை பெரியார்களே, இந்த அடிப்படையில இன்றைய முதல் நாள் நான் ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் பேசிவிட்டு பொதுவாக இருக்க நேரம் வரட்ட. ஆக இந்த இந்த விஷயத்தை கருத்துக்கள் எங்க ஆக முக்கியமானது. எங்களோட ஆர்கனைஸ்ட் லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு 4 விஷயங்கள் நாம் பேணணும். அதுல முதலாவது தான் பிளானிங். ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க. ஆனா அதே நேரத்தில் அல்லாவின் மீது நம்பிக்கை வைங்க. படிப்பினைக்கான ஒரு சம்பவத்தை இருங்க. காலிதின் வலி திருதையிலானவர்கள், காலிதின் வலி இருந்தா யார் 60,000 மக்களுக்கு மத்தியில துணிச்சலாக தனிய போய் போர் புரிவேன் என்று துணிச்சலாக வெளியாகக்கூடிய சஹாபி. அவர்கள் மிக துணிச்சலானவர்கள், அவர்கள் அல்லாவின் மீது மிக நம்பிக்கை உள்ளவர்கள். உமர் ரலியல்லாஹுவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார், நீங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டீர்கள். இந்த கடிதம் கிடைக்கும் அதே நேரத்தில் இஸ்மில்லா மதீனாவுக்கு திரும்பி வந்து விடுங்கள். ஒரு வேகமாக காலத்தில் வலிந்த அவர்கள் எல்லா விஷயத்தையும் சாதிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று இப்படி அவர்களுக்கு வந்தது பாருங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கணும். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு டிசிப்ளினை கடைபிடிச்சாங்க. அங்க எல்லாரும் கூட பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு, நான் இப்ப போக போறேன். அங்க உட்பாடு வச்சுக்கொண்டு அங்க ரெண்டு குரூப் உண்டாகிரும். மௌனமாக வாய் மூடி பிஸ்மில்லா அந்த வெளியே போயிட்டு உரிய ஆள் கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு பிறகு யார் இருப்பாரோ அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போய் சேரும் வரைக்கும் நீங்க இதை வாசிக்க கூடாது, நான் போனதுக்கு புறத்தா மக்களுக்கு இதை சொல்லணும் என்று மிக அழகான உபதேசத்தை செஞ்சுட்டு அங்கிருந்து அவர்கள் போனார். எத்தையுமே என்னுடைய செயல் அதை பிளவுக்கும் பிரச்சனைக்கும் ஆளாகி விடக்கூடாது. அதுதான் பார்க்கிறோம். எங்கட கையில எதுவுமே இல்லை, எங்கட கையில உள்ளதை விட்டுக் கொடுப்போம் மன்னிப்பும் தான், விட்டுக் கொடுப்போம் மன்னிப்பும் இருக்கிறேன். சில காரியங்களை வேளாண் சமூகத்திலே நாங்க பார்க்கறதே எந்த ஆற்றலால, எந்த திறமையால, எந்த விவாதத்தால, எந்த தர்க்கத்தால, எந்த கண்டுபிடிப்பால நான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். இதை செய்து நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நான் இப்படி மாற்றி போடுவேன். இல்ல, நான் எப்பயுமே பார்க்கணும் என்னொரு செயல் அது பித்னாவாக அமைந்தா, என்னொரு செயல் அது பித்னாவாக குழப்பமாக மாறுகிறதா அப்படின்னு தான் நான் முழுதாக தவிர்ந்து கொண்டு அதிலிருந்து நான் ஒதுக்கி விடுவதுதான் ஆக சிறப்பாக இருக்கும். நான் ஒரு காரியத்தை திட்டமிடுவது மிகவும் அவசியம். எப்படி திட்டமிடுவது மிக முக்கியமோ அடுத்ததை நான் இன்னைக்கு பேசிட்டிருந்தா நாளைக்கு நான் பேச இருக்கிறேன் ரெண்டு விஷயங்கள். அது ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எனக்காக விருப்பமான ஒரு தலைப்பு தான் யூட்டிலைசிங் அவர் ஸ்கில்ஸ். இது ரெண்டையும் நான் நாளைக்கு இன்னைக்கு நான் பேச விரும்புவது அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். எங்கட நேரங்களை நாங்க மேனேஜ் பண்ணோம். கனிவான சகோதரர்களுக்கு தெரியாதுல குர்ஆன் அல்லாஹ் வல் அஸ்ர் என்ற இந்த சூறால காலத்தின் மீது சத்தியம் செய்கிறார். சகோதரர்களே, தாய்மார்களே, காலம் மிக பொறுமதியானது. பாதையில நடந்து போன ஒருவர் ஐஸ் விற்கிறவரை பார்த்துட்டு சொன்னாராம், எனக்கு இந்த சூரத்துள்ள அஸ்ர் விளக்கத்துக்கு வந்துருச்சு. ஐஸ் விற்கிறவர், இது உங்களுக்கு இங்க குளிர் ஊர்னால விளங்காது, நீங்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போயிட்டு ஐஸ் விற்கிறவங்களை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல விற்பாங்க, கோணில வச்சுக்கொண்டு. இதுல அந்த ஐஸ சரியாக யூட்டிலைஸ், இஃப்தாருடைய நேரத்துக்கு மக்கள் பாகிஸ்தான்ல எல்லாம் வாங்குவாங்க போயிட்டு, அந்த ஐஸ் எதுக்காக கொண்டு போறதுன்னு சொன்னா அதை கொண்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்ல போட்டு அதை ருசிக்கிறதுக்காக வேண்டி. எப்படி அந்த ஐஸ சரியான இடத்துல கொண்டு போயிட்டு போடாட்டி கரைஞ்சு போகுமோ, இதே போலதான் எல்லாம் காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார். காலத்தின் மீது சத்தியமாக, காலம் மிக பொறுமதியானது, காலம் மிக பொறுமதியானது. எப்படி அந்த திட்டமிடுதல் என்று ஆரம்பத்தில் சொன்னதை யூசுப் அலை இஸ்லாத்துடைய சூரா யூசுப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த திட்டமிடுதலை பற்றி பேசியிருக்கிறார். திட்டமிடுதலுக்கு மிக விரிவாக 7 வருஷம் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனையை 7 வருஷத்துக்கு நீங்க எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை 15, 14 வருஷத்துடைய அந்த திட்டத்தை குர்ஆன் பயான் செய்திருக்கிறது. திட்டமிடுதல் எப்படி முக்கியமானதோ, டைம் மேனேஜ்மெண்ட் என்றது ஒரு வருஷத்தை பத்தி கேட்டீங்கன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆன மாணவர்கிட்ட அவர் சொல்லுவார், நான் 1 வருஷமாக கஷ்டப்பட்டு இன்னைக்கு எனக்கு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு மாசத்தை பத்தி கேட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு கைனகாலஜிஸ்ட அவங்க கன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த பிரெக்னன்ட் தாய் 8 மாசத்துல பிள்ளைய பெற்றெடுத்துட்டா எப்படி கவலைப்படுவாங்க, 9 மாசத்துல பெற வேண்டியதா, 8 மாசத்துல பெற்றெடுத்தனே உயிர் வாழ்வாக இல்லையா என்று. 1 மாசம் அங்க குறைஞ்சிருக்கிறாங்க, 1 வாரம் அங்கே 1 வாரம் கஷ்டப்பட்டு ஒரு பேப்பரை தயாரிச்ச ஒரு எடிட்டர் அந்த 1 வாரத்திலே பேப்பர் அவர் விற்காம எல்லாமே படுத்திருச்சுன்னா அவர்கிட்ட கேட்டா விலங்கும் அதனுடைய பாரதம் 1 நாள் என்றத சைக்கிள் போட்டு அதை செஞ்சு அன்று கூலி வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியவர்கிட்ட கேட்டீங்கன்னா 1 நாளுடைய பொறுமதியை அவர் சொல்லுவார். 1 நிமிஷத்துடைய பொறுமதியை, அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ற 1 நிமிஷத்துடைய பொறுமதியை கேட்டீங்கன்னா, ட்ரெயின் என்றா நான் பார்த்திருக்கிற பல ட்ரெயின்களும் 1 நிமிஷம் போயிட்டு இருந்தா அந்த ட்ரெயின் எங்கே போயிடும். 1 செகண்ட் மிஸ் பண்ணியவரை கேட்டீங்க என்று சொன்னா, இந்த 1 செகண்ட் மிக பொறுமதியானது, இந்த 1 செகண்ட்ல தான் நான் இந்த காரியத்தை அடைஞ்சிருக்கணும், இந்த 1 செகண்ட் மிஸ் ஆன காரணத்தினால
ஒலிம்பிக் கேம்ப்ல நான் வந்து லஸ்ட் ஆகிட்டு இருந்து அவர்கள் கை செய்த படக்கூடியவர்களை பார்க்கிறோம். எல்லாரும் செகண்ட்ஸும் மினிட்ஸும் வீக்கும் மந்த்ஸும் இயர்ஸும் மிக பொறுமதியானது. அல்லாஹ் அதனால்தான் வல் அஸ்ர் காலத்தின் மீது, வல் ஃபஜ்ர் ஃபஜ்ரின் மீது, வல் லைல் இரவின் மீது, வல் துஹா துஹாவுடைய நேரத்தில் சத்தியமாக அல்லாஹ் தஆலா சொல்றான். எங்களுடைய வாழ்க்கை மிக பொறுமதியானது, டைம் மேனேஜ்மெண்ட்ல ஆக முக்கியமானதா. இது நாங்க பேசக்கூட இது பேங்கர்ஸுக்கும் நிறைய பெரிய கம்பெனிஸுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் என்று பேசுறது வந்து நான் ஒரு வார்த்தை ஒன்று பண்ணிருக்கிறேன். அண்ட் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்கனைசிங் அவர் லீடிங் அவர் ஆர்கனைஸ் லைஃப் சக்சஸ்ஃபுல் லீடிங் ஆர்கனைஸ் லைஃப் ஆர்கனைஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல் லைஃப் அண்ட் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியமானது. டைம் சாதகம் ஒரு ஷெடியூல் வந்து போடுங்க வீட்டில், வீட்டில் தாய்மார்களாக முக்கியமாக உங்களோட நேரத்தை நீங்க பாதுகாக்கிறது வெறுமனே குசின்லையும் உங்களுடைய சமையல்லையும் உங்களுடைய உடுப்பு துவைக்கிறதுலையுமே உங்களோட நேரம் அங்க போய்விடக்கூடாது. உங்களோட நேரத்தை பொறுமதியாக மாற்றுது. பொறுமதியான தாய்மார்கள் உலகத்துக்கு பெற்றெடுக்கப்பட்டு உலகத்திலேய சொத்தாக மாறியிருக்கிறார்கள். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை இப்படி ஒரு சிஸ்டமாக வகுத்துக் கொடுங்க, பார்த்துக் கொடுங்க. ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களுடைய நேரத்தை பார்க்கக்கூட ஆச்சரியமாக இந்த தருகிய காலத்தில் எவ்வளவு வேலைகளை சாதிச்சிருக்கிறார்கள், எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள். இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது. எங்களுடைய ஆர்கனைஸ் சிஸ்டம் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு நான் ரெண்டு விஷயங்களை செய்யணும். ஒன்று பிளான் பண்ணணும், ஒன்று டைமை மேனேஜ் பண்ணணும். டைம் மிக பொறுமதியானது. குர்ஆன் வலியுறுத்திருக்கிறது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் பாடத்தில் அபுதர்தா சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது. சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அவர்களும் அபுதர்தா ரதியல்லாஹு அவர்களும் இந்த ரெண்டு சகாபாக்கள் ரெண்டு பேரையும் மதீனாக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரதர்ஹுட் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு முஸ்லாம் சொல்லம் நீங்க சகோதரர்களாக இருக்கணும் என்று நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். இஸ்லாம் பிரதர்ஹுட்டை மிக வலியுறுத்துகிறது. சகோதரர்களாக சகோதரர்களை போல இருந்த என்று உங்களுக்கு வழிகாட்டியது அபுதர்தா மதீனாவாசி, சல்மான் ஃபாரிஸ் ஈரான்ல இருந்து வாரா. ஓஹோ 200 வயது தாண்டினவர், 250 இயர்ஸ் no doubt he was 250 years and Hafiz ibn Hajar rahmullah sultana, whether he was 350 or 250 there are two different opinions among scholars. ana 250 endradhu avithra vedave kedaiyadu. 250 vayudeyavan iran la irundhu kashtapattu madinaku vandu seidhodane nabi avargal kudutha mudhal choice ennadhu ivara neenga oru sahodaraga ettukonga avara kondu poyittu abudardar veetla vecha abudardar veetla ஹிஜாபுடைய சட்டம் உண்ணம் இறக்கப்படவில்லை. வீட்டுக்கு போனா மனைவி சோர்வாக அழுக்கான ஆடை அணிஞ்சு அவர்கள் அங்கு காட்சிக்கிறார். அவங்க மனைவி மிக அழுக்கு பண்ணி ஆடை உடுத்திருக்க கூட சல்மான் ஃபாரிஸ் கேட்டாங்க, சிஸ்டர் ஏன் இப்படி இருக்கிறீங்க? சொன்னாங்க அவங்க வெக்கத்துல சொல்லல, ஆனா ரெண்டு நாள் போக்கல ஒரு சகோதரர் தானே வயசுல முதிர்ந்தவர், அவளுக்கு 40 வயது அவருக்கு 250 வயது. இஸ்லாமுடைய ஹிஜாபுடைய ஆயத்தொன்று இறங்கில்ல அந்த நேரத்தில் அவர் கேட்கிறாரு. அப்போ அந்த முதிர்ந்த மனிதர் கிட்ட நான் இந்த வாழ்க்கையில 140 வயதுல ஒருவரை கண்டிருக்கிறேன். அவருடைய அந்த வாலிபரை போல துடிப்போட பாகிஸ்தான் ஒரு ஆளுநர் சந்திச்சன் அவர் 140 வயது உடையவர். 250 வயது தான் அந்த ஒரு தகப்பனை போல சொன்னாங்க. உங்களோட சகோதரர் அபூதர் தான் உச்ச நல்ல மனிதர், அவர் இரவெல்லாம் தொழுவார், பகல் எல்லாம் நோம்பு நோப்பார். சல்மான் ஃபாரிஸ் சொன்னாங்க, இன்றைக்கு நான் இவரோட படுத்து இவரை நான் ஒரு கை பார்க்க போறேன்னு சொன்னாங்க. அவர் தகஜத்துல மிச்ச நேரத்தோட சகருக்காக எழுகிற நேரம் அவரை பிடிச்சு அப்படியே தூங்க வச்சாங்க. இன்றைக்கு நீ படுக்க போற என்னையோட நான் எழும்ப போலதான் நீ தகஜத்துக்கு எழுப்புவார்னு சொன்னாங்க. அவரை படுக்க வச்சுட்டு அவர் எழுதின போற காலையில அவருக்கு ஆஃபர் பண்ணினாங்க ஏதோ குடிக்க, அவர் நோம்பு சொன்னார். இன்னைக்கு நோம்பு உடவிச்சாங்க, சொன்னாங்க நீங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். உங்கள்ட்ட வந்து நான் தைரியமாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறேன். கனிவான சகோதரர்களே, அதுல மிக பலகீனமான ஒரு மனிதனாக இருந்தா நான் சார் இருப்பேன். இதெல்லாம் இதெல்லாம் பேசப்படுறது எதுக்குன்னா என் வாழ்க்கையில வர்றதுக்கு தான். உன் உடம்புக்கும் ஒரு ஹக்கு இருக்குது, உன மனைவிக்கும் ஒரு ஹக்கு இருக்குது, உங்களுடைய ரப்புக்கும் ஒரு ஹக்கு இருக்குது, உங்களை சந்திக்க வரக்கூடியவர்களுக்கும் ஒரு ஹக்கு இருக்குது. இவங்க எல்லாருடைய ஹக்கையும் நீங்க கொடுத்து பழகுங்க என்று அவர்கள் அங்கு வலியுறுத்தப்பட்டார்கள். இந்த இந்த மேனேஜ்மெண்ட் நேரம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை வகுத்து நாங்கள் கொடுக்கும் பொழுது அந்த நேரம் எப்படி பாதுகாக்கப்படும்? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் மிக பொறுமதியானது. இத வீராக நாங்கள் வீணாக்கி எங்களுடைய மனோச்சின்படி இதை செலவழிக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பிரகாரம் நாம் இதை பகற்றுக் கொள்ளாம. அதுக்குதான் ஆக முக்கியமானது எங்களுடைய நேரம் மிக பாதுகாப்பானது. அதை வீணான காரியங்கள்ல வீணாக்கி விடக்கூடாது. அதுல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள், இதை நல்ல வழியில் நாம் பயன்படுத்துறதுக்கு இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். அத வாலிபர்கள் உங்களுடைய காலத்தை உங்களுடைய ஐபோன்லையும் உங்களுடைய இன்டர்நெட்லையும் இந்த இந்த குளோபல் வில்லேஜ் சொல்லக்கூடிய இந்த ஐடிலையும் உங்களோட காலத்தை வீணாக கழிச்சலாம். ஒவ்வொன்றையும் உன்னை பார்க்கறதுண்டா இதால எனக்கு ஏதும் புரோஷனம் ஆகிறதுக்கு இருக்கிறா, நான் இந்த நேரத்தை செலவழிக்கிறதாக இருந்தா இதுல எனக்கு லாபம் இருக்கிறா என்பதை கவனத்துக்கு எடுத்துதான் நாங்கள் இவைகளை செய்து கொள்ளணும். ஆகியமான சகோதரர்களே, சகோதரர்களை தாய்மார்களே, ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை வளர்க்கறதுக்கு சுபஹானல்லாஹ் முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மகனா இன்னைக்கு 70 வயது அடைந்திருக்கிறார் முஃப்தி தக்கி உஸ்மானி அவர்கள். உலகத்துல பார்க்கறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பாக்குறதுக்கு ஒரு மனிதராக இருந்தா அவரை போய் பார்க்கலாம். நான் அவர்கிட்ட டைம் எடுக்கிறதாக இருந்தாலும் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த நேரத்துலதான் ஒரு டெலிபோன் கால் பண்றதாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் நேரடியாக போய் சந்திக்கலாம். அவர்களுடைய மற்ற நேரம் நேற்று நான் இருந்தோம் பிளாக்பர்ன்ல, அங்க ஒரு மையத்துல கலந்தோம். நேற்று அங்கு ஒரு பயான்லையும் கலந்து கொண்டோம். நேற்று ஃபிளைட்ல இருந்து இறங்கி சகோதரர் முனவர் அவர்களும் அதிகாரம் அழைச்சு கொண்டு நண்பர் அங்க இருக்கிறாங்க. முக்தி சப்பீர் என்று பெரிய மதரசா இருக்கிறது. இங்க முதலாவது லண்டன்ல ஏற்படுத்தப்பட்ட மதரசா தான் அங்க தெரியல இருக்கு. 1975 லண்டன்ல முதல் முதலான மதரசா அங்குதான். இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான ஆளுங்கள் அங்கிருந்து வெளியாக இருக்கிறார்கள். அவர்கள் மிக மிக நெருங்கியவர்கள். இலங்கைக்கு சுனாமி வந்த நேரத்தில் மிக விரைவாக எங்களுடைய நண்பர்கள் அங்கிருந்து பிரஸ்டன் பிளாக்பர்ன் இந்த பகுதியிலிருந்து இலங்கைக்கு வந்து உதவி செய்தார்கள். அவர்களுடைய அந்த ப்ரொஜெக்டை நாங்கள் பூர்த்தியாக்கினோம். அதை சப்மிட் பண்றதுக்காக அதை நான் நேற்று போயிருந்தேன். அவர்கள் மிக கண்ணியப்படுத்தி எங்கள் எல்லாத்தையும் வரவேற்றார்கள், ஆதரித்தார்கள். சண்டே அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி லெஸ்டர்ல இருக்குது, அதுக்கும் அழைப்பு தந்திருக்கிறார்கள். எல்லாரும் அதுக்கு கலந்து கொள்ள முடியும். கனிவான சகோதரர்களுக்கு தெரியாமலே அங்கு நான் சொல்ல விரும்பியது என்னன்னு சொன்னா, அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்க போல அவர்கள் சொன்னார்கள், நான் சில நேரத்துல யோசிக்கிறது உண்டு, இந்த தக்கி உஸ்மானி அவர்கள் சில நேரங்கள் பிரயாணம் செய்யக்குல பிசினஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பணம் கூட கொடுத்து அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் என்று நான் யோசிச்சேன். ஆனா சமீபத்துல எனக்கு அப்கிரேட் பண்ணப்பட்டது இந்த பிளைட். அப்ப நானும் பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்ந்து வந்தேன். அப்ப இந்த 6 மணி நேரத்தை நான் 5 புக்ஸ் எடுத்து எழுதும் பொழுது எனக்கு நான் பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்ந்து வரக்குள்ள ஒரு டிஸ்டர்பும் இல்லாம நான் இந்த நேரத்தை பயன்படுத்தினேன் என்று சொன்னார்கள். அப்பதான் எனக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிச்சு. அவர்கள் மௌலானா தக்கி உஸ்மானி அவர்கள் அவர்களுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று வெளியாக இருக்குது. ஒவ்வொருவரும் இங்கிலீஷ் தெரிஞ்சவர்கள் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று வச்சுக்கொள்ளணும் தான், அந்த தக்கி உஸ்மானுடைய டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கோங்க. மிக பொறுமதியானது, மிக அழகாக அவர்கள் அனைத்தையும் செஞ்சிருக்கிறார்கள். அவர்களுடைய பிளைட் டிராவலிங்ல நேரம் பொறுமதியானது. நான் இந்த வாழ்க்கையில ஒரு நாள் தான் கடைசியாக நீங்க எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தலைப்பு சந்திங்க பெற்றோர்கள் சம்பந்தமாக. நானும் பிளைட்ல உட்கார்ந்துதான் அந்த தலைப்பை 10 மணி நேரம் நான் தயாரிச்சு வந்து பேசினேன். 10 மணி நேரம் கிளாம்பல ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு லண்டனுக்கு வரும் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. நான் லண்டன்ல வந்து எனக்கு இறங்கும் பொழுதுதான் எனக்கு அன்றைக்கு தூக்கம் இல்லை. நான் 12 மணிக்கு காலையில ஃபிளை பண்ணினேன். பகல் நேரத்துல இங்க வந்து நான் இறங்கும் பொழுது மாலையாக இருந்தது. அந்த 10 மணி நேரத்தை நான் பிரிப்பேர் பண்ணதான் நான் இங்க வந்து பேசினேன். கண்டிப்பா சகோதரத்துல பெரியார்களே, இப்ப எனக்கு ஒரு நேரம் கிடைக்கல பிளான் பண்ணி கொள்றதுக்கு என்ன பயானையும் நான் முன்பின் பேசியிருப்பேன். மனுஷன் அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் நல்ல வழியில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவாராக. நாளைக்கு நாளன்றைக்கும் இதனுடைய தொடர சில முக்கியமான குறிப்புகளை சொல்லிருக்கிறேன். மற்ற சகோதரர்களை அழைத்துக் கொண்டு வந்து குரோசனை மறைமாறு வேண்டிக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாராக.
For more lectures, visit slhub.com.